ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஞானக்கண். இப்ப இந்த ஞானக்கண் மூன்றாவது கண், நெற்றிக்கண் அப்படின்னு எல்லாம் பல பெயர்கள்ல அழைச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இது வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு சிவபெருமானுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கண்ணு, நமக்கு மூன்றாவது கண் அந்த இடத்துல இருக்கு, அது அப்படியே நம்ம தவம் பண்ணும்போது திறந்துக்கும். அப்போ அந்த கண்ணை வச்சு நாம் இந்த விசய சுகங்கள் எல்லாம் இன்னும் நல்லா பார்க்கலாம். அப்புறம் இங்கிருந்து அப்படியே நாம் வந்து வானமண்டலத்தில் பார்க்கலாம். அப்படி இப்படின்ட்டு நிறைய கற்பனைகள், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கற்பனை விஷயங்களை வந்து மனசில் ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த மூன்றாவது கண்ணை பற்றி அப்படி ஒரு கற்பனையான வாழ்க்கையை வாழுகின்ற மனிதர்கள் தான் நிறைய பார்க்கணும். ஆனால் இங்கே மகான்கள் சொல்றது வந்து அந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறது இந்த புற புலன்களுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்ட அந்த அறிவு கண்ணை தான் பேசுறாங்க. நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த ஆத்மாவை, பரமனை, அவனுடைய பிரகாசத்தை தான் இந்த உடம்பு வந்து வெளிப்படுத்துது. அது பிரதிபிம்பிக்கின்ற ஒரு பிரதிபிம்ப உபாதியாக இந்த உடலும் மனசும் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த காலத்து பாஷையில் நான் இந்த ரிசீவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா உபாதி அப்படின்னா உங்களுக்கு புரியாது, இதனால உபாதினா என்னங்க அது அப்படின்னு குழப்பம் அடைகிறீங்க. சரி, உபாதி தான் புரியல, கண்ணாடி அப்படின்னா பிரதிபிம்பிக்கிற கண்ணாடி அப்படின்னாலும் கற்பனைக்கு போயிடுறீங்க. அப்போ ஒரு எளிமையாக எலக்ட்ரானிக் விஷயத்தில் ஒரு ரிசீவர், ஒரு டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அப்போ எங்கிருந்தோ ஒன்று டிரான்ஸ்மிட் ஆகுது, அதை இது வந்து ரிசீவ் பண்ணுது. அப்போ இந்த பாடி மைண்ட் வந்து ஒரு ரிசீவராக யூஸ் ஆகிட்டு இருக்கு, அது புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ ரிசீவர் அப்படிங்கிற வார்த்தையில் இந்த மனசும் உடம்பும் இங்கே இருக்குது. ரிசீவர்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் டிரான்ஸ்மிட்டர் ஒன்று இருந்தால் போதும்ல, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. சென்னை வானொலி நிலையம் ஒன்று இருந்தால் போதும். சென்னை வானொலி நிலையத்தினுடைய பாட்டை கேட்கணும்னா பல ரேடியோக்கள் வேணும் இல்லையா. அவங்களுக்கு விருப்பமான ரேடியோ வாங்கி வச்சு பாட்டு கேட்கலாம்ல. சவுண்டு ஆடிபிளாக இருக்கிற மாதிரி நல்லா பவர்ஃபுல் ஆம்பிளிஃபயர் இருக்கிற ஒரு ரேடியோ வாங்கியும் நீங்கள் பாட்டு கேட்கலாம். சாதாரண பாக்கெட் ரேடியோ வாங்கி கூட நீங்கள் பாட்டு கேட்கலாம். அப்போ அந்த ரேடியோக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும், இது புரியும் உங்களுக்கு. அப்போ அது மாதிரி இங்கே வந்து உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த டிரான்ஸ்மிட்டருடைய ஃப்ரீக்குவன்சி அவுட்புட் இருக்கு. என்னென்ன உடம்பு, ஒரு தாவரம்னா அந்த தாவரத்துக்கு தகுந்த மாதிரி அது வெளிப்படும், ஒரு புழு பூச்சின்னா அந்த புழு பூச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த அறிவு வெளிப்படும். பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் அப்படின்னு ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய உடம்புகளை நீங்கள் பார்க்கும்போது அந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி அது பிரகாசிக்கும். அந்த டிரான்ஸ்மிட்டருடைய ஃப்ரீக்குவன்சி வந்து பட்டு பிரதிபிம்பிக்கும் போது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக எந்த உடம்பும் மனசு இருக்கோ அதில் அது அருமையாக பிரகாசிக்கும் இல்லையா. அப்போ அந்த ரிசீவரை வந்து குவாலிட்டியாக வச்சுக்கிறது யார் கையில் இருக்கு? அந்த ரிசீவராக இருக்கிற அது கையில் தான் இருக்கு. அது மாதிரி இங்கே நாம் தான் இங்கே ரிசீவருங்கிறதுனால நம்ம குவாலிட்டி பண்ணிக்கணும், அதுதான் இங்கே விஷயம், அதுதான் மகான்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லும்போது அதுக்கான தகுதிகள் தானே நமக்கு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க. உணவு கட்டுப்பாடு தேவைப்படுது, மனோ கட்டுப்பாடு தேவைப்படுது, புலன்கள் கட்டுப்பாடு தேவைப்படுது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த ரிசீவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் மீடியாவாக மாறும். அப்போ தான் அந்த ஹை ஃப்ரீக்குவன்சி டிரான்ஸ்மிட்டிங் சப்ஜெக்டை வந்து ரிசீவ் பண்ணி வெளியே கொடுக்க முடியும். அப்போ அப்படி கொடுத்தவர்கள் தான் ஞானிகள், யோகிகள், மகான்கள், ரிஷிகள் அப்படின்னு நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அப்போ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மூன்றாவது கண் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம். அப்போ இங்கே நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மூன்றாவது கண்ணுடைய விஷயத்துலேருந்து வெகு தூரம் விலகி வந்துட்டோம். ஏன்னா அது என்னங்கிறது தெரியாம அந்த உள்ளுணர்வு, அந்த ஞானக்கண் உபதேசிக்கிற விஷயத்த புரிந்து கொண்டு நடைமுறையில் நம்ம வாழ்வதற்கு யாருமே தயாரா இல்லை. எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்னா மனம் போன போக்குல வாழ்வதற்கு தயாராயிட்டோம். அப்போ அதனால மனசு எப்படியெல்லாம் நம்மளை டியூன் பண்ணதோ அப்படியெல்லாம் நம்ம மைண்ட் வந்து சிக்கிக்கிட்டு அதுல போய் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது மனித இனம் இது மாதிரி ஒரு அவல நிலையில சிக்குண்டு பலரால் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்களை கொண்ட விசய சுகங்களிலே சிக்குண்டு சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிற நிலைப்பாட்டை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய பண்டைய ரிஷிகளும் சித்தர் பெருமக்களும் ஞானிகளும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆச்சரியத்தையும் கொடுக்குது, ஒரு அமானுஷத்தையும் காட்டுது. எப்படி இப்படி எல்லாம் உங்களால இருக்க முடியுது? அவங்க என்ன இங்கிருந்தே வான மண்டலத்துல பார்த்து சூரியன் எவ்வளவு தூரத்துல இருக்கு, சந்திரன் எவ்வளவு தூரத்துல இருக்கு, சூரியனை சுற்றி எத்தனை கோள்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க, ஆனா நம்மளால சொல்ல முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எல்லாம் நமக்கு இருக்கு இல்லையா? அவங்களுடைய அமானுஷ்யமான சக்தியை எல்லாம் நம்ம வந்து பெருமையா பேசிக்கிறோம் இல்லையா? அப்ப ஏன் நம்மால் இந்த நிலையை அடைய முடியல? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த மூன்றாவது கண் திறப்பதற்கான வாய்ப்பு நம்ம தருவதில்லை, கொடுப்பதில்லை. ஏன்னா அந்த மூன்றாவது கண் அப்படிங்கிற அந்த பீனியல் கிளாண்ட் வந்து தூண்டப்பட்டு அது ஒரு பிரகாசமான நிலையை அடையும் போதுதான் நம்முடைய அறிவு பிரகாசிக்கும். அப்பதான் நம்ம என்ன செய்யறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த மனித பிறவியினுடைய மகத்தான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் நமக்குள்ள விளங்கும், புரியும். அந்த புரிதல் வந்து பாத்தீங்கன்னா அனைத்தையும் அறியும் அறிவாக அதை பார்க்க முடியும். இதை வந்து உபனிஷத் பேசும்போது என்ன சொல்லுதுன்னா, எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு அப்படிங்கிற அளவுக்கு உபனிஷத்தினுடைய உபதேசங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப நம்ம எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்து கொண்டால்தான் நாம் அந்த விஷயத்தின் மூலமாக இந்த உலகத்துல எது இது என்னது என்று நாம் புரிந்து அதன்படி நாம் வாழ முடியும். அப்ப இங்க நாம் இந்த மூன்றாவது கண் அப்படிங்கிறதுனுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அது வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண்டனா. அந்த டிரான்ஸ்மிட்டர் சிக்னலை ரிசீவ் பண்ணி அந்த ரிசீவர் மூலமா வெளியே அவுட்புட் அது கொடுக்க போகுது. அப்படி அவுட்புட்டா அது கொடுக்குற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லெவல்ல வேணும் அப்படிங்கறத நீங்க எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றீங்களோ அதை பொறுத்து அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்கும், அதை பொறுத்து உங்களுக்கு அந்த அவுட்புட் சப்ஜெக்ட் இருக்கும். இப்படிதான் நம்ம அதை வந்து எளிமையா நவீன உலகத்தோட பொருத்தி புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அடிப்படையில இப்ப நம்முடைய தலையில எந்த ஜீவராசிகளுக்குமே இல்லாத மனிதனிடத்தில் இருக்கின்ற அந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு சுரப்பி தான் நம்முடைய நெற்றி பொட்டுக்கு மத்தியில மூளைக்கு உள்ளே இருக்கின்ற ஒரு சிறிய அரிசி வடிவத்தில் இருக்கின்ற ஒரு வடிவம். அது அரிசி வடிவத்தில் இருக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை நீங்க படுக்க வச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா கண் மாதிரியே இருக்கும். கண் எப்படி நமக்கு இப்போ கண்ணனுடைய சைஸ் எப்படி இருக்கு, ஒரு மாதிரி ஓவலா இருக்குல்ல, அதே மாதிரி அரிசி ஓவல் டைப்ல தான் இருக்கு. அது என்ன ஸ்கொயராவா இருக்கு இல்லையா இல்லையா? அதே மாதிரி அந்த அரிசியை தூக்கி நிக்க வச்சீங்கன்னா அந்த அரிசி பாக்குறதுக்கு சிவலிங்கத்தினுடைய பானம் மாதிரியே இருக்குதா? இப்ப நீங்க வீட்டுல இருக்கிற அரிசி எடுத்து நிக்க வச்சு பாருங்க, ஒரு சின்ன பானம் மாதிரி இருக்கும். நம்ம சிவலிங்கம் செய்யும் போது பெரிய பானம் செய்வோம், கீழே ஆவுடையார் இருக்கும், ஆவுடையாருக்கு மேல கொண்டு போய் அந்த பானத்தை சொருவிடுவோம். சொருவன உடனே பார்க்கும்போது சிவலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த சிவலிங்கத்துக்கு மேல என்ன இருக்கு, பானம் இருக்கு, அதுதான் பானம்னு பேரு. நீங்க பானம்னா என்னடா ஏதோ ஒரு புதுசா இருக்கு அப்படின்னு நினைச்சு கூடாது. நிறைய பேருக்கு தெரியாது பானம்னா என்ன, ஆவுடையார்னா என்ன அப்படின்னு தெரியாது. ஆவுடையாருங்கிறது கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட், பானம்ங்கிறது மேல இருக்கிற சப்ஜெக்ட். அது ரெண்டையும் இணைக்கும் போது சிவலிங்கம் வடிவத்துல வருது. அது மாதிரி இங்க மேல இருக்கிற பான வடிவிலேயே அந்த அரிசி இருக்கு, அந்த அரிசி வடிவிலேயே இந்த பீனியல் கிளாண்ட் இருக்கு. அப்ப இந்த பீனியல் கிளாண்டு தான் சிவபெருமானுடைய நெற்றி கண்ணாகவும் புத்த பெருமானுடைய ஞானமாகவும் பல புராணங்களிலே மறைமுகமாக கூறப்பட்டதாக நம்ம பார்க்கணும். ஏன்னா புத்தருக்கு வந்து திடீர்னு போதி மரத்தடியில ஞானம் பிறந்துருச்சு அப்படின்னா, அப்ப வந்து புத்தர் எந்த போதி மரத்தடியில ஞானம் பெற்றார் அப்படின்னு போய் அங்க ஆராய்ந்து பார்க்கும்போது கயாவில போய் புத்தர் ஞானம் அடைஞ்ச போதி மரம் எதுங்க, அதை காட்டுங்க, நானும் அது அடியில உட்காந்து ஞானம் அடைகிறேன் அப்படின்ட்டு புத்தர் ஞானம் அடைஞ்ச இடத்துல போய் எல்லாரும் உட்காந்து பார்த்தாங்க, ஒருத்தருக்கும் ஞானம் வரல. ஆனா புத்தருக்கு மட்டும் எப்படி வந்தது? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த தேடுதலுடைய ஆழம் அதிகமாக அதிகமாக அது ஒரு இடத்துல வந்து வெளிப்பட்டுடுது. அந்த வெளிப்பட்ட இடத்தை நம்ம லேண்ட்மார்க்கா எடுத்துக்கிட்டு புத்தர் வந்து அந்த போதி மரத்தடியில ஞானத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்ல போனா, அந்த ஞானத்தை போதி மரமா கொடுத்தது அப்படி கிடையாது. போதி மரம்ங்கிறது என்ன, அரச மரம் தான். அவர் அரச மரத்தடியில அவர் இருந்திருக்காரு, தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப அவருக்கு திடீர்னு ஒரு ஞானோதயம் பிறந்தது. என்ன ஞானோதயம் பிறந்தது? இவ்வளவு நாள் நான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகள்ல மிகப்பெரிய முட்டாள்தனம், எல்லாத்தையும் நிறுத்த போறேன், சும்மா இருக்க போறேன் அப்படின்னு ஒரு ஞானம் பிறந்தது பாத்தீங்களா? அந்த ஞானம் தான் மிக உயரிய ஞானம். கேட்கறது தமாசா இருக்கும், ஆனா உண்மை அதுதான். ஏன்னா இங்க வந்து அகங்காரம் வந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நான் செய்கிறேங்கிற ஈகோ இருக்குல்ல, எதை செய்யறதா இருந்தாலும் நான் செய்யறேன்னு சொல்லாம ஒருத்தர் செய்ய முடியுமா? ஒரு காரியத்தை யாராலும் செய்ய முடியுமா? ஒருத்தனாலும் செய்ய முடியாது. அப்ப எந்த காரியத்தை ஒருத்தர் செய்யறான், அல்லது நான் செய்யறேன் இது என்னால் செய்யப்படும் காரியம், அல்லது இது எனது என்னுடையது அப்படிங்கிற அபிமானம் இருக்கு. அகங்கார மமகாரங்கள் அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்ட்ல, தமிழ்ல சொல்லும்போது நான் எனது அப்படிங்கிற ஒரு அபிமானம் தான் இங்க வந்து தடை, ஆத்மாவிற்கு மிகப்பெரிய தடை, ஆத்மாவை அறிவதற்கான தடை. அப்ப அததான் நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, சனாதன தர்மத்துல வருகின்ற சான்றோர்கள் எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அந்த பக்திங்கிற முறையில அனன்ய பக்தியா மாத்தி கொடுக்குறாங்க. நீ ஏதோ ஒண்ணு இறைவன் வெளியே இருக்கிறான்னு தேடி அதை போய் வணங்கிட்டு இருக்காதே, அந்த இறைவனும் நீயும் வேறு வேறு கிடையாது, நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நம்மை ஒருங்கிணைக்கின்ற ஒரு உயரிய விஷயத்தை தான் அனன்ய பக்தியா வந்து ரிஷிகள் நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. ஆனால் நாம என்ன பண்றோம்னா, அந்த அனன்ய பக்திக்குள்ள போறதே இல்லை. நம்ம புராண கதைகள்லயே போய் சிக்கிக்கிட்டு நமக்கு வேறாக இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல ஏதேனும் பயிற்சி முறைகள்ல தான் அதை அடைய முடியுங்கிற ஒரு மாய கண்ணோட்டத்துல மயக்கம் அடைஞ்சு கிடக்குறோம். ஏன்னா இதை நிறைய சாமியாருங்க பயன்படுத்திக்கிறாங்க. இதை தந்திரமா நம்மளை வந்து கையாள தெரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி நிறைய ஒரு முட்டாள் கூட்டம் கிடைச்சிது, இதை வச்சு நம்ம நல்லா முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைகளெல்லாம் சொல்லுவாங்கல்ல. பரமார்த்த குரு, பரமார்த்த குருன்னு ஒரு கதை இருக்கு காமிக்ஸ், நான் சின்ன குழந்தையில படிச்சிருப்பேன். அந்த காமிக்ஸ் வந்து இப்பவும் வருது, கார்ட்டூனெல்லாம் இப்ப போட்டிருக்காங்க குழந்தைங்களுக்கு. பரமார்த்த குருன்னு ஒரு குரு உட்காந்துருப்பாரு, அவரு ஒரு மகா மூட குரு, அவருக்கு கீழே வந்து ஏகப்பட்ட சிஷியர்கள் இருப்பாங்க. அந்த குரு என்ன பண்ணுவாருன்னா, அவர் சொல்றதெல்லாம் இந்த சிஷியனை நம்புவானுங்க, ஏன்னா அவர் பெரிய ரிஷின்னு நினைச்சுக்குவானுங்க. அவர் அப்படியே பயங்கரமான ஆள் போல் இருக்கு, அவர் சொல்றதெல்லாம் நாமளும் கேட்போம் அப்படின்ட்டு அவர் என்னென்ன புருடா விடுறாரோ அந்த புருடாவை எல்லாம் இந்த சிஷியனு கேட்டுட்டு இப்படிதான் அப்படிதான்ட்டு போயிட்டு இருப்பானுங்க. அந்த கார்ட்டூன்ல நீங்க அந்த கதையெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா, பரமார்த்த குரு கதைகள் அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே யூடியூப்ல கார்ட்டூன் வந்துடும். அதை போட்டு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சிரிப்பு வரும், ஏன்னா அவ்வளவு ஒரு தமாசெல்லாம் பண்ணுவாங்க அவங்க, ரொம்ப ஒரு காமெடியா போகும். ஏன்னா குரு அப்படி சிஷியர்கள் அப்படி, அதனாலதான் குருட்டும் குருட்டும் குருட்டாட்டம் ஆடு அப்படின்ட்டு, இந்த குருடு குருவை நம்பி பிடிச்சான்னா எல்லாரும் குருடர்லாம் மாறுற மாதிரி தானே, இவனுங்களும் குருடா அந்த குருவும் குருடு. அப்ப ஒரு குருட்டு கையை பிடிச்சிக்கிட்டு மற்ற குருட்டுகள்லாம் பின்னாடி போனா என்ன ஆகும், அந்த முதல் குருட்டு குழியில விழுந்ததுனா எல்லா குருட்டும் அது கூட சேர்ந்து குழியில விழ போகுது. அப்ப உண்மையிலேயே குழியில விழாம இருக்கிற குருடர்களை கரைசி ஏத்தணும் அப்படின்னா, கண்ணுள்ள வந்தானே அவங்களை சரியா அழைத்து கொண்டு போக முடியும், அந்த கண் தான் இங்க ஞானக்கண். அதை நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன்னா இங்க குருடுங்கிறது வந்து அஜ்ஞானம், இங்க கண்ணுங்கிறது ஞானம். அப்ப அந்த ஞானம் தான் இந்த ஞானக்கண் அப்படிங்கிறத மகான்கள் பேசுறாங்களே தவிர, நாம கண்ணுன்னா நம்ம சாதாரணமா நம்ம பாக்குற கண்ணு அப்படிங்கிற அடிப்படையில இங்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா இங்க வந்து ஞானக்கண்ங்கிறது நம்முடைய விழிப்புணர்வு, நம்முடைய புரிதல், நம்முடைய தெளிவு, அதுதான் ஞானம். ஆனா பொதுவா வந்து இந்த நிலைக்கு போகணும்னா நம்ம மனசு வந்து உடம்பு மனசு ஒண்ணுதானே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், உடம்பும் மனதும், உடம்பு வந்து ஸ்தூலத்துல கண்ணுக்கு காட்சி ஆகுது, மனசு வந்து சூக்கமா இருக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கு. அப்ப நாம என்ன பண்ண போறோம், இந்த உடம்பை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு உண்டான உடற்பயிற்சிகள் செய்யறோம், அப்புறம் மனதை அமைதிப்படுத்துவதற்கான தியானங்கள் செய்யறோம், அப்புறம் இந்த உடலுக்கு நோய் வராமல் இருப்பதற்காக உணவு கட்டுப்பாடுகளை கொண்டு வரோம். அப்ப ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, இந்த உடம்பு திடகாத்திரமாகவும் நோய் இல்லாம இருந்தா நம்ம நிறைய விஷயங்களை இன்னும் இதை பற்றி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இந்த உடம்பு வந்து நம்ம பராமரிக்கிறோம் அப்படிங்கிறது மகான்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறான், அப்ப அந்த இறைத்தன்மையை நம்ம உணரணும், அந்த அனுபவம் வெளியே கிடைக்காது, நமக்குள்ள அனுபவமாக்க வேண்டிய விஷயம் நம்ம எப்போ உணர்றோமோ அப்ப நம்ம வெளியே தேடுறதை நிறுத்திடுவோம். இந்த திருமூலரே சொல்றாரு, திருமூலர் என்ன சொல்றாரு, உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனேன்னு திருமந்திர பாடல் வந்து நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான். அதனால அந்த உடம்பினுக்குள்ளே உத்தமன் எப்படி இருந்தான், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் அப்படின்ட்டாரு. அப்போ நம்ம உடம்புக்குள்ள ஒரு உருபொருள் இருக்கிறது அப்படிங்கிறத திருமலர் கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா. அப்ப திருமூலர் கண்டுபிடிச்சிட்டு அவர் நமக்கு சொல்லும் போது அவர் என்ன பொய் சொல்லுவாரா, திருமூலரு அவர் தெளிவா சொல்றாரு, நீ வெளியே தேடாத உனக்குள்ள இறைவன் இருக்கிறான் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. அப்ப திருமூலருடைய வார்த்தையை நம்ம நம்புறோம், ஏன்னா ஒரு மகான்கள் நேர்மையா நியாயமா உண்மையை பேசுவாங்க அப்படிங்கிறதுனால திருமூலருடைய வார்த்தையை நம்ம நம்புறோம். ஆனா நடைமுறைக்கு வரமாட்டேங்கிறோம், காரணம் என்ன, திருமூலர் மேல அந்த அவர் கொடுத்த திருமந்திர சாஸ்திரத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, அந்த திருமந்திரத்தை உபதேசித்த திருமூலர் மேலேயும் நம்பிக்கை இல்லை. இதைத்தான் நான் போன இதுல சொன்னேன், அதாவது ஏன் வந்து ஒருத்தர் வந்து வாழ்க்கையில வெற்றி அடைய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அந்த சாஸ்திரமும் அந்த சாஸ்திரத்தை கொடுத்த சத்குருவின் மீது நம்பிக்கை இல்லை பெரும்பாலானவர்களுக்கு. அது மாதிரிதான் திருவள்ளுவருடைய திருக்குறளை படிப்போம், எல்லாம் அருமையா இருக்குங்க, அற்புதம் அற்புதமோ, உலக மொழிகள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த திருக்குறள் மாதிரி எந்த நூலும் வந்து உலகம் பூரா மொழிபெயர்க்கவே இல்லை, நம்ம தமிழ் மொழி சிறந்தது அப்படி இப்படின்னு பெருமை அடிச்சுக்குவோம். ஆனா அந்த தமிழ் மொழியில சொல்லப்பட்ட அந்த தலையாய கருத்துக்களை நம்ம எடுத்துக்குவோமானா எடுத்துக்க மாட்டோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம சுயநலவாதிகளா இருக்கிறோம், ஆனா அதை வெளிப்படையா ஒத்துக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து ஈகோ, அந்த ஈகோவை வந்து வெளிப்படுத்தினா யாராவது தொட்டா நம்ம கோபம் வருது, நம்ம ஈகோவை டச் பண்ணா இவனை டச் பண்றான் அப்படிங்கிற ஒரு கோபம் தான் வருதே தவிர, எதுக்காக நம்மளை டச் பண்றான், நம்மளை காட்டி கொடுக்க தானே டச் பண்றான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டா அப்போதான் அந்த ஈகோ குறையும் இல்லையா. அப்ப இதுக்கு தான் இங்க நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஈகோவில் வர்றவனை வந்து ஃபர்ஸ்ட் கீழே விழ வைக்கணும். ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணணும், இந்த இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு குரு கிட்ட வரான், முதல்ல சாஷ்டாங்கமா குரு காலில் விழுந்துடணும். குரு காலில் விழுந்து நீங்களே எனக்கு அடைக்கலாம், குருவே நீங்க உங்களுடைய வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை, நீங்க இந்த வழி நடத்துங்க அப்படின்ட்டு அந்த பையன் சிறு வயதிலேயே குருவினிடத்துல தன்னை பரிபூரணமா ஒப்படைக்கும் போது மட்டும்தான் குருவினுடைய வார்த்தைகள் வந்து அவனுக்கு உள்ள போகும், அப்பதான் அந்த வார்த்தையினுடைய உண்மைத்தன்மை அவனுக்கு விளங்க வரும், அதன் மூலமா அவன் உயர்நிலையை அடைய முடியும். ஆனா இப்ப நாமெல்லாம் என்ன பண்றோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப மேக்சிமம் வந்து ஓடுறோம், உலகத்துல சம்பாதிக்க ஓடுறோம், அதை பண்றேன் இதை பண்றேன்னு 1008 விசேஷ சுகங்கள்ல உழன்று அதுல இன்னும் உழன்று கொண்டு இருந்தாலும் ஒரு சப்பாசை, நாமளும் ஆன்மீகத்துல ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு நப்பாசை. அப்புறம் ஏதோ புத்தகத்தை படிக்கும் போது ஒரு ஞானம் கிடைச்சா இறைவன் தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க, நானும் ஞானத்தை ட்ரை பண்ணி பாக்குறேன். அப்புறம் ஏதோ வாசி யோகம் பண்ணா அந்த சக்தி வந்துடுங்கிறாங்க, அதையும் முயற்சி பண்ணி பாக்குறேன். இப்படிதான் மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் வர்றவங்க வந்து அதுல அடைய முடியாதுங்கிறத இங்க எல்லாருமே தெளிவா சொல்லிட்டாங்க மகன்கள் எல்லாம். ஏன்னா இங்க ஒரு கால் அங்க ஒரு கால்ல வைக்க முடியாது, உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ பாரு அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. அப்ப நாம வந்து உண்மையா தேடுறோம் அப்படின்னா, நாம நம்ம வாழ்க்கையில இங்க எல்லா நூல்களும் நீங்க சரியையிலிருந்து ஞானம் வரைக்கும் பார்த்தாலும் சரி, சரியையில 1008 நூல் இருக்கு, கிரியையிலயும் 1008 நூல்கள் இருக்கு, யோகத்திலயும் பல நூல்கள் இருக்கு, ஞானத்திலயும் பல நூல்கள் இருக்கு, எல்லாம் போட்டு படிக்கலாம். ஆனா எல்லா நூல்களுடைய சாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறுதியா வந்து சரணாகதி தான், பக்தியிலும் நீங்க சரணாகதி தான், ஞானத்திலயும் சரணாகதி தான். ஏன்னா எல்லா இடத்துலயும் நீங்க நான் யாருங்கிறத தெரிஞ்சிக்காம, உங்களை நீங்க புரிஞ்சிக்காம நீங்க உங்களை அடையவே முடியாது. சரியை நிலையில கீழ் நிலையில பக்தி நிலையில போய் இறைவனை நீங்க வழிபாடு பண்ணும்போது கூட நாரத பக்தி சூத்திரம் என்ன பேசுது, அனன்ய பக்தி தான் பேசும். நாரத பக்தி சூத்திரத்தை விட வேற யார் பக்தியை பத்தி பேச முடியும், பக்தியை பத்தி பேசுகின்ற மிக உயரிய நூல்கள்ல பக்திக்கே இலக்கணமா இருக்கிறவர் நாரதர் தான். ஏன்னா நாரதருடைய பக்தி மிக உயரிய பக்தி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நாரதர் வந்து நாரத பக்தி சூத்திரம் அப்படிங்கிற ஒரு நூல்ல பக்தியை பத்தி சொல்லும் போது, இங்க இறைவனும் நானும் ஒன்றே அப்படிங்கிற அனன்ய பக்தியை வந்து அருமையா விளக்கம் கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து சூத்திரங்கள் வந்து இருக்கும், எப்படின்னா யோக சூத்திரம் மாதிரி ஒரே ஒரு லைன் ஒரே ஒரு லைன் அப்படித்தான் வரும். ஆனா அவ்வளவு அருமையான உள்ளார்ந்த அர்த்தங்களை கொண்டது நாரத பக்தி சூத்திரம். அப்ப அது மாதிரி அங்கேயும் அங்க இறைவனும் நானும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிற அந்த இருமைகளற்ற பக்தி, அந்நியம் இல்லாத பக்தி அங்க செஞ்சா மட்டும்தான் நாம வந்து இறைத்தன்மைக்குள்ள போக முடியும். ஞானத்திலயும் அதையேதான் சொல்லும், ஞானம்ங்கிறதும் நீ வேற இறைவன் வேறு இல்லை, தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற மிகப்பெரிய உபதேசத்தை கொடுக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம விசாரம் செய்து இதெல்லாம் மகான்கள் எல்லாம் ஒரே விஷயத்தான் சொல்றாங்க, ஆனா சொல்லுகின்ற பாணி தான் வேற வேற, ஒவ்வொரு மகான்களும் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புரிய வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ண போறோம், அந்த உண்மையான நிலையை தேடி நம்ம கரெக்டா பயணம் பண்ணோம்னா நம்ம அந்த இலக்கை அடைஞ்சிட முடியும். ஆனா அதுல நம்ம பிராக்டிஸ் இல்லாம கண்டபடி ஏதோ பண்றேன்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த நிலையை அடைஞ்சிட முடியாது. ஏன்னா வாசியோகம் பண்ணி ஒருத்தன் வந்து அந்த இறைத்தன்மையை அனுபவமாக்க முடியும்னா எப்படி முடியும், முடியாது. அதே மாதிரி தியானம் பண்ணி இருமைகள்ல தியானம் பண்ணி பண்ணி அந்த இறைவனை அனுபவமாக்க முடியுமா, முடியாது. இதெல்லாம் தெளிவா எல்லா மகான்களும் சொல்லிட்டாங்க, வேதமும் சொல்லிடுது. அப்படியெல்லாம் புலன்களையும் மனதையும் கொண்டு நீ இறைவனை பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது தெளிவுபடுத்துது. ஏன்னா தேடும் பொருள் எதுவோ அது நீயாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிறதையும் நமக்கு இன்னும் தெளிவாக வேதங்கள் எல்லாம் விளக்கம் கொடுக்குது. அப்ப நம்ம இங்க என்னன்னா, மனித உடல் வந்து ஒரு மகத்தான உடல் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு அனுபவத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இறைத்தன்மை வந்து தன்னை அனுபவமாக்கி ஆனந்தம் அடைவதற்காகவே இந்த உடல் உண்டாக்கப்பட்டிருக்கு. அதுல உயரிய உடலாக இந்த மனித உடல் பார்க்கப்படுகிறது. அந்த மனித உடலுக்குள்ளே உயிராக அந்த இறைத்தன்மையே வந்து இந்த உடலை இயக்கி கொண்டு இந்த உடல் இருக்கின்ற உள்ளுறுப்புகளை எல்லாம் கையாண்டு கொண்டிருக்கு. இந்த எந்த காரியத்தையும் நாம செய்ய முடியாது. இந்த உடம்புல இருக்கிற எந்த காரியத்தையும் நீங்க செப்பரேட்டா செய்யவே முடியாது. எல்லாம் அந்த உள்ள இருக்கிற உயிர் தான் இந்த உடல் அழகை இயக்கிட்டு இருக்க. அந்த உயிர் என்ன ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னா, இல்ல, நம்ம ஏற்கனவே உயிர் பாடத்துல தெளிவா பார்த்துட்டோம். உயிர்ங்கிறது உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் பரவி இருக்கு, ஒவ்வொரு செல்களுக்குள்ளயும் ஊடுருவி இருக்கு. ஒரு கயிற்றிலே கோர்க்கப்பட்ட மணி மாலை போல, அதை நம்ம உதாரணம் பார்த்தோம். அதாவது ஒரு நூலிலே வந்து நிறைய மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கும், ஆனா அந்த மணிகள் எல்லாமே அந்த நூலுக்குள்ள ஊடுருவி இருக்கே தவிர அந்த நூலுக்கு வேறாக அந்த மணிகள் எல்லாம் இல்லை. ஆனா ஒரு மணியும் ஒரு மணியும் ஒட்டாம இருக்கு, ஆனா எல்லாமே நூலுக்குள்ள இருக்கு. அது மாதிரி இங்க ஒரு உடல் ஒரு உடல் ஒட்டாம இருக்கு, ஆனா எல்லாமே உயிருக்குள்ள இருக்கு. அந்த உண்மையை உங்களுக்கு எப்ப உணர முடியுமோ அப்பொழுது மட்டும்தான் அங்க வந்து இருமைகள் இருக்காது, இறைத்தன்மை அனுபவம் ஆகும். அப்ப இது வந்து அவ்வளவு எளிதாக அனுபவம் ஆகாதது காரணம் என்னன்னா, நம்முடைய மனசு வந்து இந்த மாதிரி சாஸ்திரங்கள் மேல ஸ்ரத்தை இல்லை. சான்ஸ்கிரிட் வேர்ல வந்து ஸ்ரத்தை அப்படின்னா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் என்று பகவத்கீதை பேசும். யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் தான் ஞானத்தை அடைகின்றார்கள் அப்படிங்கிற உயரிய விஷயத்த பகவத்கீதை பேசும். அப்ப இங்க ஸ்ரத்தை இருக்கணும், அந்த நம்பிக்கை இல்லாம நீங்க இந்த விஷயங்கள்ல சாதிக்க முடியாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கீங்க. அப்ப நான் சொல்ற விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நான் வந்து போனதுலயும் என்ன சொன்னேன்னா, ஆறு முகம் இருக்கு முருகப்பெருமானுக்கு. அப்ப ஆறு முகம் உண்மையிலேயே முருகனுக்கு இருக்குமாங்க? அது ஒரு தேவையில்லாத ஒரு புரிதலை வந்து புராண கதையில உருவாக்கி வச்சிருக்காங்க. அது புரியாம நிறைய பேர் ஆறு முகம் இருக்கிற மாதிரி முருகனை கற்பனை வடிவத்துல வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு முருகன் ஆறு முகத்துல இல்லைங்க அப்படின்னு நான் சொன்னா முருக பக்தர்களால ஏத்துக்க முடியல. என்னங்க முருகனுக்கு ஆறு முகமா முருகன் பிறந்திருக்காரு, இத்தனை புராண நூல்கள் அதை பேசுது, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து ஆறு முக வழிபாடு இருக்கு, நீங்க இன்னைக்கு பிறந்துட்டு ஆறு முகம் இல்லைங்கிறீங்க அப்படின்னு நம்மள திருப்பி கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அதை நான் சொல்லல, வேதமே சொல்லுது. ஏன்னா வேத நூல்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு அறிவை தான் அடையாளப்படுத்துறேன் அப்படிங்கிற அடிப்படையில சொல்ல வருது. இப்ப சரி, நீங்க ஆறு முக பக்தர்களா இருக்கிறதுனால முருகனை உங்களால ஏத்துக்க முடியல. அப்ப இன்னொரு உபமானம் சொல்றேன். இப்ப பிரம்மா இருக்காரு, பிரம்ம தேவன் இருக்காரு, நான்முக பிரம்மா. பிரம்மாவுக்கு நாலு தலை இருக்கு. இப்ப இந்த நாலு தலை இருக்கிறதுல வந்து யாராவது பிரம்ம பக்தர் இருக்கீங்களா? நான்முக பிரம்மாவுக்கு யாராவது பக்தர் இருக்கீங்களான்னா நீங்க யாரும் பக்தர்கள் இல்லை. அப்ப நாம வந்து பிரம்மாவை பத்தி சொன்னா கோபம் வராது, ஆனா முருகனை பத்தி சொன்னா கோபம் வருது. ஆனா பிரம்மாவுக்கு உண்மையிலேயே நாலு முகம் என்ன தெரியுமா? நான்கு வேதங்கள் தான். ரிக்கு யஜுர் சாம அதர்வணம்ங்கிற நான்கு வேதங்களை நான்கு முகங்கள்ல உருவகப்படுத்தி நமக்கு புரிய வைக்க முயன்றிருக்கிறார்கள் முன்னோர்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, உண்மையிலேயே நாலு முகத்தோட ஒரு மனிதன் வந்து தோன்றி நம்ம இடத்துல உபதேசம் பண்ண முடியுமா? அது சாத்தியம் இல்லை. அதெல்லாம் வந்து புராண கதைகள்ல இந்த மாதிரி வடிவங்களை கொடுத்து அந்த வடிவங்கள்ல மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக தலையை தான் முக்கியத்துவப்படுத்துவாங்க. ஏன்னா தலையில தான் அறிவு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தலையில தான் அறிவு இருக்கு. ஏன்னா நமக்கு திடீர்னு ஒரு விஷயத்து ஞாபகம் வரலன்னா டக்கு நெற்றி போட்டுல கை வைப்போம். அன்னைக்கு என்னமோ நினைச்சேன் சட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது, நெற்றி போட்டுல கை வைப்போம், இல்லைன்னா சைட்ல கை வைப்போம், காதுக்கு பக்கத்துல கை வச்சு யோசிப்போம். ஏன்னா தலையில தான் அறிவு இருக்கு. அப்ப அந்த அறிவு வந்து நமக்கு வெளிப்படுறதுக்கான ஒரு முக்கிய உறுப்பு வந்து தலை அப்படிங்கறனாலதான் எண்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அந்த சிரசு வந்து ஏன் முருகப்பெருமானுக்கு ஆறு, பிரம்மாவுக்கு ஏன் நாலு அப்படின்னு ஒவ்வொரு தேவதைகளுக்கும் இப்படி உறுப்புகளை அதிகப்படுத்தி காட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த உறுப்புகளுடைய தன்மையை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். அது அறிவாகவும் எடுத்துக்கலாம், ஆணவமாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆணவம்ங்கிற ஒரு விஷயம் வந்து அகங்காரத்தின் அடிப்படையிலையும் அதே தலையில இருக்கிறது தான் ஹெட் வெயிட்னு சொல்றோம். ஏன் வந்து ஹெட் வெயிட்ங்கிற வார்த்தை நம்ம ஆங்கிலத்துல யூஸ் பண்றோம்? நம்ம தான் நவீன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பழகிட்டதுனால ஹெட் வெயிட்னா நமக்கு ஈஸியா புரிஞ்சிடுது, ஆணவம்னா புரிய மாட்டேங்குதுல்ல. அப்ப ஹெட் வெயிட்னா என்ன? எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு ஈகோ வந்து அந்த மண்டையில உட்காந்துக்குது, அதான் ஹெட் வெயிட்டா இருக்கு. அந்த அடிப்படையில ராவணனுக்கு பத்து தலை, அதுவும் நீங்க கவனிக்கணும். ராவணனுக்கு எத்தனை தலை? பத்து தலை இருக்கு ராவணனுக்கு. அப்ப ராவணனுக்கு ஏன் பத்து தலையை காட்டுறாங்க கதைகள்ல அப்படின்னா, அவன் அவ்வளவு அகங்காரத்துல இருக்கான். பத்து தலையில இருக்கிற வெயிட் எப்படி இருக்கும்? ஒரு தலையில இருக்கிற அகங்காரத்தையே நம்மளால விட முடியல. இப்ப நாம எல்லாம் உண்மையிலேயே ஒரு தலையில இருக்கிற அகங்காரத்தையே விட முடியாம தான் நம்ம வந்து இன்னும் ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா பத்து தலையில இருக்கிற அகங்காரம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ராவணன். அப்ப ராவன் என்ன பண்றான்? பயங்கரமான ஒரு ஈகோ, பயங்கரமான ஒரு ஹெட் வெயிட், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு அவன் தேவர்களையே வசப்படுத்தி வைத்திருந்தான்ட்டு புராண கதைகள் சொல்லுது. அவன் அவனுக்கு எல்லா 64 கலைகளிலும் வல்லவனாக இருந்திருக்கிறான் ராவண. அவனுடைய இசைக்கு மயங்காதவர்கள் யாரும் கிடையாது. அப்படி இசை அவன் வாசிச்சான்னா அவ்வளவு அருமையா இசை கருவிகளை கையாளுவான், பாடல்கள் பாடினாலும் அவ்வளவு அருமையா பாடுவான். அப்ப இவ்வளவு திறமைகள் அவனிடத்துல வெளிப்பட்ட அந்த பிரகாசத்தை அவன் எவ்வளவு ஒரு ஈகோவில வெளிப்படுத்தியிருப்பானோ அந்த ஈகோவை நமக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா தலைக்கணம் அப்படின்னு ஒற்றை தலையில போட்டா அது ஜனங்களுக்கு புரியாது. பத்து தலையில போட்டா ஒரு தலைக்கணமே இப்படி இருக்குன்னா பத்து தலை அவன் எப்படிப்பா இருப்பான் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் பண்றதுக்கு நல்லா இருக்கும்ல. அதுக்காக பத்து தலை ராவணன் அப்படிங்கிற கதையை கொண்டு வராங்க இல்லையா. ஏன் இதெல்லாம் நான் இங்க சொல்றேன், இதுதான் நமக்கு விழிப்புணர்வு தேவைப்படுது. ஞானம்ங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் யாரு நம்மளை உணர்வதற்கான தகுதி நமக்கு முதல்ல வரணும். அப்புறம் இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் படைத்த இறைவன் யார் அப்படிங்கிற கேள்வி நம்ம இடத்துல எழுந்திருக்கும் போது மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட தவறான புரிதல்கள் மூலமாக இறைவனை நாம் முடிவு செய்யக்கூடாது. அப்படி இறைவனை நம்ம முடிவு செய்துட்டோம் அப்படின்னா நம்முடைய மனசு என்ன பண்ணும், இஸ்லாமிய மதத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா அல்லாஹ் தான் இறைவன்ங்கிற மாதிரி முடிவு பண்ணிடும். அங்க போய் நீங்க சிவபெருமான் தான் இறைவன் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப உங்களை உடனே வேற்று மதக்காரன் சொல்லிட்டு உங்களை சண்டைக்கு வந்துருவாங்க. அல்லது நீங்க கிறிஸ்துவ மதத்துல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க எகோவா அல்லது ஜீசஸ் கிரைஸ்ட் தான் கடவுள் அப்படின்னு அவங்க நம்புறாங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு முரண்பாடான விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது மாதிரிதான் நம்முடைய இந்து சமயத்திலையும் நம்முடைய சனாதன தர்மத்துல இந்து வழியில பிறந்தவங்கிட்ட போய் சிவன் வந்த கடவுள் இல்லைன்னு சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியாது, கோபம் வந்துடும். அப்ப இது மாதிரிதான் இங்க மதம் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு நாம் தான் கடவுள் என்று நம்மை காட்டி கொடுப்பதிலிருந்து நம்மை பிரிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மதத்தினுடைய முக்கிய நோக்கமே மதவாதிகள் வாழ்வதற்காக. இங்க வந்து யாரெல்லாம் மதத்தை பிடிச்சிட்டு இருக்காங்களோ அந்த மதவாதிகள் உங்களை வச்சு வாழ்வாங்க. நீங்க வந்து நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு சங்கடமா இருக்கும், ஆனா உண்மையை நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா மதவாதிகள் நம்மளை வச்சு ஏன் வாழ்றாங்க அப்படின்னா அந்த மத வேஷம் போட்டாதான் உங்க மூலமா அவன் பணம் பண்ண முடியும், அவன் லக்ஸூரியஸ் லைஃப்ல வாழ முடியும். நீங்க எல்லா மதவாதிகளையும் கவனிச்சு பாருங்க, அந்த மத குருமார்கள் பூரா ஆடம்பர வாழ்க்கை வாழ்வான், ஆனா அந்த மதத்தை ஃபாலோ பண்றவெல்லாம் பாத்தீங்கன்னா பரிதாபகரமான நிலையில சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவான். நீங்க இஸ்லாம் மதத்திலையும் பாருங்க, கிறிஸ்துவ மதத்திலையும் பாருங்க, இந்து மதத்திலையும் பாருங்க, இந்த மதவாதிகள்ல நீங்க யாரெல்லாம் பெரிய பெரிய குருமார்கள் நினைச்சுக்கிட்டு நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த குருமார்கள் பூரா லக்ஸூரியஸ் கார்ல போவான். ஒவ்வொரு குருமாரும் நீங்க உலகத்துல போட்டிருக்கக்கூடிய குருமார்கள் யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருமே லக்ஸூரியஸ் கார் வச்சிருப்பான். அவங்க கார் எல்லாம் பாத்தீங்கன்னா பல கோடிகள் வரும், இருக்கிறதுலே காஸ்ட்லி கார் பென்ஸை விட விலை உயர்ந்த கார்கள் தான் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கார்ல தான் வந்து இறங்குறாங்க, அந்த மாதிரி கார்ல தான் போறாங்க. வெளிநாட்டு உங்க சாமியார்கள்லாம் இந்த பாதிரியார்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களும் அப்படித்தான். கிறிஸ்டியானிட்டிலையும் பாதிரியார்கள்லாம் பல கோடி சொத்துக்கள் வச்சிருக்காங்க. இஸ்லாத்திலையும் இவங்கெல்லாம் சொல்றோம் இல்லையா, முல்லாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, முல்லாக்கள் எல்லாம் என்னன்னா அவங்களும் பல கோடி சொத்துக்கள் வச்சிருக்காங்க. நம்முடைய இந்து தர்மத்திலையும் நம்ம குருமார்கள் சன்னியாசிகள் சாமியார்கள் சொல்றவங்கெல்லாம் கோடி கோடி சொத்துக்கள்ல புழங்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம மட்டும் என்ன பண்ணுவோம், ரொம்ப சாதாரணமா அன்னாட ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்ப என்னன்னா இந்த மதவாதிகள் வாழ்வதற்காக இறைவனை இவ்வாறு உருவாக்கப்பட்டு இதை வைத்து பணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இன்னும் முழுக்க முழுக்க எப்படி ஆயிடுச்சுன்னா கோயில்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு அரசாங்கத்துக்கிட்ட போயிடுச்சு இல்லையா. அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, நம்ம கிட்ட இருந்து வர்ற பணத்தை வரி பணத்தை பூரா எடுத்து அவங்க வேற மாதிரி ரிசார்ட் கட்டிக்கிட்டு வேற வேற செலவுகளை செய்து கொண்டு அவங்க நம்ம கிட்ட கணக்கு கொடுக்கறது இல்லை, நமக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கேட்கறதுக்கு நமக்கு தெரியாது இல்லை, நாம தான் போய் உண்டி இல்லை அள்ளி அள்ளி கொட்டிட்டு வரோம் இல்லையா. அப்ப அது பூரா வந்து மிஸ்யூஸ் ஆகிறது நம்ம நடைமுறையில பாக்குறோம். அப்ப இங்க வந்து நம்ம விழிச்சுக்கணும், இந்த மாதிரி வெளியில இறைவனை தேடி பிடிக்க முடியாது, எத்தனை கோயில்ல போய் ஏறி இறங்கினாலும் இறை அனுபவம் உண்டாகாது. ஏனென்றால் அந்த தேடும் பொருள் நானே, நீங்கள் எந்த கடவுளை தேடுகிறீர்களோ அந்த கடவுளே நீங்க தான் அப்படிங்கிறத வேதம் சொல்லுது. நான் சொல்லல, வேதம் உயரிய வேதம் சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுது. அதை சான்றோர்கள் எல்லோரும் அங்கீகரித்து அந்த விஷயத்தை சமுதாயத்துக்கு கொடுப்பதற்காகத்தான் இவ்வளவு போராடி இருக்கிறார்கள். ஆனா இந்த போராட்டத்துல ஒரு நல்லவன் வந்தானா ஒரு கெட்டவன் இருப்பான் இல்ல, அப்படியே சில மதவாதிகள் வந்தாங்க. வந்தபோது மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய இதை பிடிச்சி போய் அப்படியும் போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. அப்படி போனதுதான் இத்தனை மதங்களும் இத்தனை சமயங்களும். இப்ப சமயங்களும் பாத்தீங்கன்னா நம்முடைய சனாதன தர்மத்துல சைவ சித்தாந்தம் இருக்கு, வைணவ சித்தாந்தம் இருக்கு, சாக்தம் இருக்கு, கௌமாரம் இருக்கு, கானாபத்தியம் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இடத்துல கொண்டு வந்து புகுத்தி அந்த சமய தேவதைகளை வழிபாடு பண்ண வச்சு நம்மளை அதுலயே சிக்க வச்சு அப்புறம் அதை தனித்தனியா ஓட வச்சு அப்புறம் சரி இவெல்லாம் கொஞ்சம் விழிப்பாங்க அப்படின்னு சொல்லி உடனே அதையெல்லாம் ஒரே கோயிலாக மாற்றி அப்புறம் ஒரே கோயில்ல எல்லா தேவதைகளையும் கொண்டு வந்து உட்கார வச்சு எப்படியோ வருமானம் வரணும். நீ தனியா விநாயகர் கும்பிடுவியோ அதை பத்தி எனக்கு அவசியம் இல்லை, அது விநாயகர் கோயில். இல்ல விநாயகர் மட்டும் நீ கும்பிடுற, சிவபெருமானையும் கும்பிடுற, அம்பாலையும் கும்பிடுறானா வா, அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க சிவபெருமான் இருப்பாரு, அம்பாள் இருப்பாரு, விநாயகர் இருப்பாரு, முருகனும் இருப்பாரு, எல்லா தேவதைகளும் உள்ள இருக்கும், வந்து இங்கேயும் கும்பிட்டு இங்கேயும் காசை கொடு அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கு வந்து சமுதாயம் போயிட்டு இருக்க. தவிர நாம அந்த மாதிரி போய் வழிபடுகின்ற தேவதைகள் எல்லாம் நமக்கு உண்மையிலேயே ஆசீர்வாதம் பண்ணி நம்மளை வாழ வச்சுடுமான்னா எப்படி வாழ வைக்க முடியும்? அந்த தேவதைகள் என்ன, கல்லு தானே, அதுல என்னத்து நமக்கு கிடைச்சிட போகுது? ஆனா அந்த உண்மையான உணர்வுள்ள நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இறைவனை நம்ம பார்க்காம கல்லுல கடவுளை தேடுறோம் இல்லையா? இதை நிறைய சித்தர்கள் வந்து ஆட்சேபனை பண்ணியிருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டு சித்தர்கள் மாதிரி ஆட்சேபனை பண்ணவங்க வேற எந்த தேசத்திலையும் கிடையாது. நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே, மனமனன்று முணங்கும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படிங்கிற பாடலையும் சிவவாக்கியர் தான் பாடுறாரு. அதே மாதிரி சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படிங்கிறதையும் அழகா சொல்றாரு இல்லையா? இந்த பாடல்கள்லாம் என்ன நமக்கு உணர்த்துது அப்படின்னா, உனக்குள்ள இறைவன் இருக்கும்போது அது எப்படிப்பா கல்லு பேசும், நீ ஏன் போய் கல்ல கடவுள் நினைச்சு வணங்கிட்டு இருக்கிற, அந்த கல்லுகிட்ட நீ என்ன வழிபாடு பண்ணாலும் அது உங்களுடைய வார்த்தை ஒண்ணும் கேட்கவே கேட்காது, நீ போய் அழுதுகிட்டு விழுந்து பிறண்டாலும் அது அப்படியே தான் இருக்கும், நீ சிரிச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அது அப்படியே இருக்கும். அதனாலதான் கல்லுல கடவுளை வடிவமைச்சிருக்காங்க. ஆனா உணர்வுள்ள மனிதன் கிட்ட அப்படி இருக்க முடியாது இல்லையா? இப்ப உணர்ச்சி இருக்கிற எங்கிட்ட வந்து ஒருத்தர் அழுதாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த நிலையை பார்த்து நானும் கண்ணீர் விடுவேன். இப்ப எங்கிட்ட ஒருத்தர் வந்து சிரிக்கிறாங்கன்னா அந்த நிலையை பார்த்து நானும் சிரிப்பேன். ஏன் அப்படின்னா நான் உணர்ச்சி உள்ளவன், நான் ஜடம் கிடையாது இல்லையா, நான் கல்லு கிடையாது. அப்ப கல்லா இருக்கிறவனுக்கு வந்து அந்த இரண்டு விஷயங்களையும் ஹேண்டில் பண்றதுக்கு பிரச்சனையே இல்லை, அது அப்படியே என்ன சிரிச்சாலும் அது சிரிக்கவே சிரிக்காது, நீங்க என்ன அழுதாலும் அது அழவே அழாது. அப்ப எப்படி இதுல புரிஞ்சுக்கணும்னா, சிரிச்சாலும் சிரிக்க மாட்டேங்குது, அழுதாலும் அழுக மாட்டேங்குது, அதுதான்ப்பா இறைவன். அழகா புரியுது பாருங்க, இவ்வளவு அருமையா புரியுது. அதாவது இறைமைகளற்ற நிலையில் இறைவன் இருக்கிறான். ஆகவே நான் சிரித்தாலும் இறைவன் சிரிக்க மாட்டான், நான் அழுதாலும் இறைவன் அழுத மாட்டான். அப்படிப்பட்ட நிலையில இறைவன் எப்படி இருக்கிறான், கல்லா இருக்கிறான். ஆனா உண்மையில சாஸ்திரம் அப்படி சொல்லல. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கல்லு மாதிரி இருக்கிறவன்லாம் வந்து பிரயோஜனம் இல்லப்பா, நீ உன்னுடைய உணர்வை உள்ள புடி, அதை பிடிச்சீன்னா இந்த உலகத்துல உண்மையா நீ எதை அடையணுமோ அதை அடைஞ்ச பிறகு அந்த ஞானத்தினால நீ என்ன பண்ணுவீங்க, இருமைகளற்ற நிலையில இந்த விஷயத்தை கண்டு உனக்கு சிரிப்பு வராது, அந்த விஷயத்தை கண்டு துக்கமும் வராது, இரண்டையும் சமமாக பார்க்கின்ற அந்த ஞானம் உன்னை வாழ வைக்கும். அந்த ஞானம் தான் இங்க இறைத்தன்மை, இறை அனுபூதி, இறை அனுபவம், ஆத்மா அனுபூதின்னு சாஸ்திரம் பேசுது. அப்ப அந்த நிலையை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் அடையணும். ஏன்னா இங்க வந்து மற்றவர்கள் நிலை கண்டு நமக்கு அவன் சிரிக்கிறான்ட்டு நாம சிரிக்கிறது எதுக்காக சிரிக்கிறோம்னு தெரியாம சிரிக்க கூடாது. அவன் அழுகுறா அப்படிங்கிறதுக்காக நான் அவனோட சேர்ந்து அழுகுறது எதுக்காக அழுகுறாங்கிறது நம்ம தெரியாம அழக்கூடாது. ஏன்னா அங்க சிரிக்கிறவனும் அழுகிறவனும் ஏதேனும் ஒரு மனப்பிரச்சனையில வந்துதான் அதை முறையிடுறானே தவிர அவன் அறிவாற்றினால அவன் மாறிவிடவில்லை இல்லையா? அவன் அஜ்ஞானத்தினாலதான் அது சிரிப்பு சிரிக்கிறான், அஜ்ஞானத்தினாலதான் அது அழுகை அழுகுறான். அப்ப இங்க அழுகையும் சிரிப்போம் அஜ்ஞானத்தினால வரக்கூடியது. ஆனா அறிவு வந்து விட்டா இங்க எதுக்காக சிரிக்கணும் எதுக்காக அழுகணும் தெளிவு வந்துடும். அப்படி தெளிவு வந்த பிறகு இங்க சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, அழுகிறதுக்கு ஒண்ணும் இல்லை, இது எல்லாமே ஒரு நாடகம், இது எல்லாமே ஒரு திரைப்படம். அப்போ இந்த திரைப்பட நிகழ்ச்சிகள் வந்து எடுக்கப்பட்ட படம், அது அழகா ஓடிக்கிட்டு இருக்கு, அதை ரசிக்க வேண்டியது மட்டும்தான், அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நான் இந்த படத்தை தேர்ந்தெடுத்து அந்த சினிமாவுக்கே வந்திருக்கிறேன். ஆனா அந்த சினிமாவில் வந்து உட்காந்துக்கிட்டு கதாநாயகனும் கதாநாயகம் அழுதுகிட்டு இருக்காங்கட்டு நானும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு சினிமா? அதுக்கு வீட்லேயே என்னுடைய பிரச்சனையை நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி அழுதுகிட்டு இருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே நமக்கு வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கு, அதுலயே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி வீட்டில் அழுதுகிட்டு இருக்கிறது முடியாம தான் சரி ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு கோயிலுக்கு போறோம், அல்லது சினிமாவுக்கு போயிட்டு வரேன் சினிமாவுக்கு போறோம், அங்கேயும் போய் அழுதுகிட்டு இருந்தோம்னா நமக்கு எப்படி முன்னேற்றம் வரும்? ஒரு நாளும் முன்னேற்றம் வராது. அப்ப இதுதான் அஜ்ஞானம் அப்படின்னு நீங்க சாஸ்திரம் சொல்லி, நீ தேடுகின்ற பொருள் எதுவோ அது நீயே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுது. அப்ப அந்த நிலையில இங்க நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பீனியல் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம வெளிக்கொண்டு வரணும். ஆனா நம்ம இடத்துல திட்டமிட்டு இந்த பீனியல் கிளாண்டு முடக்கப்பட்டிருக்கு. ஏன் முடக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம ஒரு மிக உயரிய சித்தர்களாகவோ ஞானிகளாகவோ மாறிவிட்டோம்னா இந்த சமுதாயத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துருவோம். அப்படி கொண்டு வரக்கூடாதுங்கிறது திட்டமிட்ட சதி. அந்த திட்டமிட்ட சதி யாருனாலும் செய்யப்பட்டிருக்குன்னா, அரசியல்வாதிகளாலும் ஆன்மீகவாதிகளாலும் தான் செய்யப்பட்டிருக்கு. ஆன்மீகவாதிகள்ல மதவாதிகள், அரசியல்வாதிகள் பொருளாதாரத்துக்காக, இந்த ரெண்டு பேருமே உண்மையிலேயே என்னன்னா பணம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க நல்லா உன்னிப்பா கவனிக்கணும், அரசியல்வாதிகளுடைய நோக்கம் என்ன, மக்களுக்கு சேவை கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரும் பணக்காரனாகணும், கோடீஸ்வரனா இருக்கணும், தன் குடும்ப சந்தோஷமா இருக்கணும். நீங்க எந்த அரசியல்வாதி வேணா பாருங்களேன், சாதாரண கவுன்சிலர்ல இருந்து நீங்க பெரிய முதலமைச்சர் பிரதமர் எல்லாம் வேண்டாம்,
சாதாரண கவுன்சிலர், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கவுன்சிலர் பாருங்க, அவன் கார் பங்களா வச்சிருப்பான். ஏன் அவன் கவுன்சிலர் பதவிக்கு வரான்னா, அதுக்கு சம்பாதிக்கத்தான் அவன் கவுன்சிலர் பதவிக்கே வரான். அது மாதிரி ஆன்மீகமும் ஏன் ஒரு இடத்துல கோயில் கட்டப்படுதுன்னு நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த கோயிலிருந்து வருமானம் பல கோடிகள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலே கட்டப்படுது. அப்ப இங்க கோயிலுடைய நோக்கம் என்னன்னா, அதுவும் பணத்துக்காகத்தான், எல்லாமே மணி. அப்ப இங்க வந்து பணம்ங்கிற ஒரு விஷயத்துல நம்மள மாட்ட வச்சு அந்த விஷயத்துல வந்து நம்மள மூடர்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது யாரெல்லாம் மூடர்களாக இருக்கிறாங்களோ அவங்களை வச்சு சமுதாயம் பணம் பண்ணுது. ஆனா இது புரியாம நிறைய பேர், மேக்சிமம் மூடர்கள் தான் இருக்காங்க. அதாவது விழித்து கொண்ட விவேகிங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 100%ல் 5% தான் இருப்பாங்க. 100 பேர்ல 5 பேர் தான் உண்மையிலேயே விழித்து கொண்ட விவேகலா இருப்பாங்க. மீது 95 நபர்களும் மூடர்களா இருக்கிறதுனால தான் இந்த சமுதாய சீர்கேடுகளும் இந்த உலகம் பூரா முட்டாள்தனமாகவும் இருக்கு. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் அல்ல, நீங்க மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட மோசமான முட்டாள்கள் மூட நம்பிக்கைகள் இருக்கிறவங்களா இருப்பான். சைனாவில் போய் பார்த்தீங்கனாலும் முட்டாள்கள் மூட நம்பிக்கை இருக்கிறவன் இருப்பான். நீங்க அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கனாலும் அதே முட்டாள்கள் மூட நம்பிக்கை இருக்கிறவன் இருப்பான். இது எங்கேயுமே நீங்க தடுக்க முடியாது. ஏன்னா 95% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி முட்டாள்களும் மூட நம்பிக்கையில தான் இருப்பாங்க. 5% மட்டும்தான் அந்த விழிப்புணர்வு வந்தவன் எவ்வளவு நம்மளை முட்டாளாக்கி வச்சிருக்கிறான், மூடத்தனமா மாத்தி வச்சிருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் தன்னுள்ள தன்னுடைய சுயத்தை பார்க்க ஆரம்பிச்சு அதுக்குண்டான பாதை என்ன அப்படின்னு தேட ஆரம்பிப்பான். அப்படி தேடுறவன் மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியுமே தவிர, அவன் மட்டும்தான் வந்த வேலையை முடிக்க முடியுமே தவிர, மற்றவங்க யாரும் அந்த வேலையை முடிக்க முடியாது. மீண்டும் மீண்டும் இதே மாதிரி பிறவி சக்கரத்துல அடுத்த பிறவிக்கு தயாராகி சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்ப இங்க நான் இது சொல்ல வர விஷயம், எதுக்காக இந்த 3வது கண், நெற்றிக்கண், பூர்வ மத்திய அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நீங்க என்னங்க இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எல்லாமே இந்த நெற்றிக்கண்ணுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு என்னடா நெற்றிக்கண்ணுறது டாபிக் மாதிரி போறாரு. நேத்துமே வந்து இந்த ஞானக்கண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத பகவத்கீதையிலிருந்து கர்ம யோகத்தை பேசினாரு. இன்னைக்கு என்னன்னா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இங்க விஷயம் என்ன, அந்த நெற்றி கண்ணுங்கிறதே ஒரு ஞான கண், ஒரு அறிவு கண்ணுங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்ல. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த நெற்றி கண்ணுங்கிறது ஏதோ தீப்பொறி பறக்கிற கண்ணா, அந்த கண்ணுல இருந்து நெருப்பு வெளிவருமா, அங்க ஒரு ஜோதி வருமா, அந்த ஜோதியே நெருப்புங்கிறது என்ன, அந்த அறிவு பிரகாசத்தை தான் அப்படி கூடகமா பரிபாஷையில சொல்றாங்க. எங்க நெருப்பு அப்படின்னா இங்க வந்து உண்மையிலேயே நான் நேத்து கூட அந்த இது சொல்லும் போது விநாயகர் முருகனுடைய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லும் போது விநாயகர் வந்து ஓம்காரம்னு சொல்லிட்டேன், முருகன் வந்து ஞானகாரகன் அறிவு கடல் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப இது ரெண்டையும் வந்து நம்முடைய சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா, இங்க இந்த பிரபஞ்சத்துல முதல்ல உண்டான ரெண்டு விஷயங்கள் என்னன்னா ஒளியும் ஒளியும் தான். ஒளியும் ஒளியும்னா என்ன, லைட் அண்ட் சவுண்டு தான் இந்த பிரபஞ்சத்துல முதல்ல உற்பத்தியான விஷயம். அப்ப இந்த லைட் அண்ட் சவுண்டு தான் இங்க விநாயகர் முருகன், அதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தம் பேசும். சைவ சித்தாந்தம் எப்படி பேசுதுன்னா, சிவன் பார்வதிங்கிற ரெண்டு விஷயம் அங்க ஒன்றாகும் போது அதனுடைய குடும்பத்துல இருந்து ஒரு விநாயகர் வந்தார், ஒரு முருகன் வந்தான் அப்படின்னு அங்க சொல்லப்படுது சைவ சித்தாந்த கதை. ஆனா அந்த சைவ சித்தாந்த கதையை நீங்க புராண கதையை ரொம்ப ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அங்க சிவபெருமானும் பார்வதியும் கூடி குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லாது. நல்லா கவனிச்சு பார்க்கணும், சிவபெருமானும் பார்வதியும் அங்க புணர்ந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா இல்லையே. கணபதியினுடைய வெளிப்பாடு எப்படி, பார்வதி தேவி தவம் இருப்பதற்காக ஒரு பாதுகாவலனா ஒரு பையன் வேணும் அப்படிங்கிறதுக்காக மண்ணை எடுத்து பிடிச்சு ஒரு பையனை உண்டாக்குறான், அது கணபதியா வந்து மாறுறான். கணபதிங்கிற பேர்ல அவனை வெளியே அனுப்புறான். அவன் வாயில் காவலனா இருக்கும்போது அவன் சிவபெருமான் அவன் பார்த்தது இல்லை. சிவபெருமான் உள்ள வர பாக்குறாரு, யாரோ ஒரு ஆடவன் வந்து எங்க அம்மாவுக்கு தொந்தரவு பண்றதுக்காக தவத்துக்கு எடுக்க உள்ள வரான்னு சொல்லிட்டு அந்த பையன் பாலகன் வந்து தடுக்க பாக்குறதாகவும், அப்ப சிவபெருமான் வந்து கணவன் என்னையே நீ உள்ள அனுப்ப மாட்டீங்க, நீ யாரடா பொடி பயலன்னு கேட்கும்போது என் அம்மாவுடைய கட்டளை நான் யாரா இருந்தாலும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லும் போது அவர் கோபத்துல வெட்டுற மாதிரி எல்லாம் கதை. ஆனா இதெல்லாம் முழுக்க முழுக்க கட்டுக்கதை. ஏன் கட்டுக்கதைன்னா, அப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கவே வாய்ப்பு இல்லை இல்லை. ஏன்னா ஒரு சிவபெருமான் என்ன முட்டாளா, சிவபெருமான் வந்து பார்வதி தேவி வந்து காவலுக்காக தன் வீட்டு முன்னாடி ஒரு பையனை போட்டிருக்கா அப்படின்னா, என்ன காரணத்துக்காக போட்டிருக்காங்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம சிவபெருமான் வந்து விநாயகரை வெட்டிட்டு வரா, இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல. இதுதான் விசாரம். விசாரம்ங்கிறது என்னன்னா சிந்திக்கணும், அதாவது எதுக்காக சிவபெருமான் அவரை வெட்டுறாரு, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்படி வெட்ட பிறகு யானை தலையை கொண்டு வைக்கிறாரு, அது நடக்கவே நடக்காது. அப்ப நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு கதையை உருவாக்கி இருக்கிறாங்கன்னா படிக்கிறதுக்கு வேணா சுவாரஸ்யமா இருக்கலாம், ஆனா நடைமுறைக்கு சுவாரஸ்யமா இருக்குமா, நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு கேட்டா ஒத்து வராது. அப்ப உண்மையில எதற்காக விநாயகர் முருகன் வந்தாங்க, அந்த கதையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, இங்க விநாயகர் பெருமான் வந்து ஓம்காரமா இந்த பிரபஞ்சத்துல ஒளியா வெளிப்பட்டுறாரு. முருகப்பெருமான் வந்து லைட்டா அறிவு ஒளியா பிரகாசிக்கிறாரு. அப்ப இங்க வந்து என்ன சவுண்ட் அண்ட் லைட் தான் இங்க பிரபஞ்சத்துக்கு முதல் ஆதாரமாக இருந்திருக்கு. அப்ப அந்த ஆதார தளத்துலதான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மைய நம்முடைய சனாதன தர்மத்தில் வந்த சாஸ்திரங்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி புரிய வச்சிடுச்சு. அதை புரிந்து கொண்ட ரிஷிகளுக்கு அது தெரிஞ்சு போச்சு என்னன்ட்டு. ஆனா அந்த கதைகள்ல போய் சிக்கிக்கிட்ட முட்டாள் ஜனங்க தான் அந்த கதையே பிடிச்சிக்கிட்டு படம் திரைப்படம் எடுத்துக்கிட்டு காசு பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய திரைப்படங்கள் பூரா வந்து ஒரு காலத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஓடிச்சு. இப்ப திரைப்படங்கள் பூரா இன்றைய இளைஞர்கள் தகுந்த மாதிரி வேற மாதிரி படங்கள் ஓடுது. ஆக மொத்தத்துல நம்மளை வச்சு அவங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான். நாம என்றைக்குமே கோடீஸ்வரன் ஆக மாட்டோம். இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சினிமா நடிகர்களும் பல பில்லியன் மில்லியன் டாலர்ஸ் கையில வச்சுட்டு இருக்கானுங்க. அவன் நினைச்சா கட்சியை ஆரம்பிக்கிறான். ஆனா நாம வந்து அன்றாட காசுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன காரணம்? விழிப்புணர்வு இல்லை. அதாவது மனிதர்களிடத்துல விழிப்புணர்வு இல்லை. அப்போ மனிதனா இருந்து இந்த விழிப்புணர்வு இல்லைன்னா நம்ம விவேகம் இல்லாம தான் சாகணும். இப்ப சர்வைவல் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி பார்க்கணும்? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நான் இப்ப கேள்வி எப்படி கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் வந்து ஒரு அஞ்சு பேர் போட்ல போயிட்டு இருக்கோம். இப்ப போட்ல ஓட்டர் விழுந்துருது. இப்ப அந்த போட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க சர்வைவல் ஆகணும். நீங்க உயிர் பிழைச்சா தான் நீங்க வந்து வாழ முடியும். அப்ப உங்களுக்கு ஒரே வழி நீச்சல் தெரிஞ்சா மட்டும்தானே நீங்க நீந்தி கரை சேர முடியும். உங்களுக்கு நீச்சல் தெரியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த போட்லயே தடக்கா போட்டுக்கா அடிச்சு தண்ணியில போய் மூழ்கி சாகத்தான் போறீங்க. அப்ப நீச்சல் கத்துக்காது யாருடைய குற்றம்? போட்டினுடைய குற்றமா இல்ல அந்த போட்டை ஓட்டிக்கிட்டு இருந்த படகோட்டியினுடைய குற்றமா? நம்முடைய குற்றம் தானே. எனக்கு நீச்சல் தெரியல, அதனால போட்டு ஓட்ட விழுந்ததுனால நான் மூழ்கி செத்து போயிட்டேன். அப்போ எனக்கு சர்வைவல் ஆக தெரியல, அது என்னுடைய தவறு தானே. அது மாதிரி இங்கேயும் வாழ்க்கையிலையும் அப்படிதான். எனக்கு சர்வைவல் ஆக தெரியல அப்படின்னா நான் பண்ற முட்டாள்தனத்துல நான் எப்படி சர்வைவல் ஆவேன்? ஆக மாட்டேன். உண்மையிலே நான் வந்து இந்த உலகத்துல நானும் நல்லா வாழணும், சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்கணும், சமுதாயத்தினால மதிக்கப்படணும் அப்படின்னு நினைச்சா எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை நான் வந்து பிரகாசிக்க வைப்பேனா இல்லையா? பிரகாசிச்சுதானே நான் இந்த உலகத்துல புத்திசாலியா வாழ முடியும். இல்லைன்னா மூடத்தனத்திலயும் மூட நம்பிக்கைகளையும் போய் பணத்தை இழந்தவன் கோடி கோடியா பணத்தை இழந்திருக்கிறான். ஒரு சாமியார் கிட்ட போய் ஏதோ ஒரு பூஜையில பண்றான்ட்டு பல லட்சங்கள் இழந்தவன் இருக்கிறான். ஒரு ஜோசியர்கிட்ட போய் பரிகாரத்துல பல லட்சங்கள் இழந்தவன் இருக்கான். இதெல்லாம் நீங்க தினசரி நியூஸ்ல பாக்கலாம். நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. நீங்க தினசரி நியூஸ் ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு ஜோதிடரை ஒரு அம்மா வெட்டிடுது. எதுக்காக ஜோதிடரை வெட்டிட்டீங்கம்மா அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது, கிட்டத்தட்ட நான் இந்த ஆள்கிட்ட வந்து 10 வருஷமா ஜோசியம் பார்த்துட்டு இருக்கேன், அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும், என் பிரிந்து போன கணவரை சேர்த்து வச்சிடறேன்னு புருடா விட்டு இந்த 10 வருஷத்துல என்கிட்ட வந்து 15 லட்சம் ரூபா வாங்கிட்டான். இந்த 15 லட்சம் ரூபா பணத்தை நான் இழந்துட்டேன்னு தவிர இன்றைக்கு வரைக்கும் எனக்கு மன நிம்மதி கிடைக்கவே இல்லை, அதனால அவனை கொல்லணும்னு முடிவு பண்ணி தான் நான் வெட்டிட்டேன்னு சொல்லி ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது நியூஸ்ல. அப்ப என்ன காரணம்? 10 வருஷமா அந்த அம்மாவை வச்சு அவன் 15 லட்சம் ரூபா கறந்துருக்கான் அந்த ஒரு அம்மா கிட்டயே. அப்ப அது மாதிரி எத்தனை அம்மா கிட்ட அவன் கறந்துருப்பான்? அவன் எப்படி லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்ந்திருப்பான்? ஆனா இந்த அம்மா மாதிரி முட்டாளங்க இருக்கிற வரைக்கும் அப்புறம் அவையே வாழ மாட்டான், அவன் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பான். அப்பதான் நமக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளையும் முட்டாள்தனத்திலையும் போய் சிக்க சிக்கவே இவர்களை வைத்து பணம் பண்ணுகிறவர்கள் நிறைய உருவாகிட்டே இருப்பாங்க. அவர்கள் உண்மையிலேயே புத்திசாலிகள்னு நான் சொல்லுவேன். அவர்களை நான் முட்டாள்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்மளை வச்சு அவன் பணம் பண்றான், நம்மளை விட அவன் புத்திசாலியா இருக்கிறான். ஆனா நமக்கு பணம் பண்ண தெரியல, நாம முட்டாள்களா இருக்கோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? வாழ தெரியாதவங்க இந்த உலகத்துல சர்வைவலாக நமக்கு தெரியல. அப்ப இந்த சர்வைவல் ஆவரத்துக்கு நமக்கு எப்படி சராசரி உலக வாழ்க்கையிலேயே தெரியல, அப்புறம் ஆன்மீக வாழ்க்கையில என்னத்தை சாதிக்க போறோம்? யோசனைப்படி பாருங்க. ஒரு உலகியல் வாழ்க்கையிலேயே சர்வைவல் ஆக தெரியல, ஆன்மீக வாழ்க்கையில போய் எப்படி சர்வைவல் ஆகிறது? சாத்தியமே இல்லைங்கிறத சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா இங்க சாஸ்திரம் சொல்ற முக்கிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இங்க புத்திசாலிகளுக்கு தான் சர்வைவல் ஆக முடியும், முட்டாள்கள் ஒரு நாளும் சர்வைவல் ஆகவே முடியாதுங்கிறது தான் இங்க ஞானக்கண். நான் மீண்டும் அதே சப்ஜெக்ட் தான் வரேன். ஞானக்கண் அப்படிங்கிறது என்னன்னா, புத்திசாலிகள் மட்டும்தான் இறைவனை உணர முடியும், முட்டாள்கள் ஒரு நாளும் இறைவனை உணர முடியாது. ஏனென்றால் இறைவன் புத்திசாலி, இறைவன் ஞானகாரகன், இறைவன் மிகப்பெரிய ஞானி, ஞானவான், பேரறிவாளன். அப்ப பேரறிவாளனுடைய தன்மைங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பிரகாசம், எப்படிப்பட்ட ஒரு பிரைட்னஸ், எப்படிப்பட்ட ஒரு லைட்னஸ். அப்ப அப்படிப்பட்ட அந்த லைட்டை நம்ம சாஸ்திரம் வந்து ஒளின்னு தான் சொல்லும். வேற எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றதுக்கு வந்து லைட்டுன்னு சொல்லாம வேற என்ன மாதிரி சொல்லி புரிய வைக்கலாம்? வேற வேர்டு இல்லை. அப்ப வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா நமக்கு புரியற மாதிரி, ஒரு பையன் வந்து நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்றோம்? அவன் பிரைட் ஸ்டூடெண்ட்னு சொல்றோம். அவன் பிரைட் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால மற்ற பசங்களோட அவனை நிக்க வச்சு எங்க ஏதாவது பிரகாசிக்கிறான், அவன் உடம்புல இருந்து ஏதாவது ரேடியம் மாதிரி லைட்டிங் வருதான்னு பார்க்க முடியுமா? அப்படி பார்க்குற முட்டாளர்களும் இருக்கானுங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, பிரைட் ஸ்டூடெண்ட்டுங்கிறாங்க, அப்ப பையன் பிரைட்டா இருக்கானா அப்படின்னு பார்த்தா அவன் கருப்பா தான் இருப்பான். அந்த பையன் பாத்தீங்கன்னா கருப்பா தான் இருப்பான், ஆனா அவன் பிரைட் ஸ்டூடெண்ட். அப்ப பிரைட் ஸ்டூடெண்ட்டுங்கிறது எந்த அடிப்படையில சொல்றாங்க? அவனுடைய அறிவு தானே பிரைட்டா பிரகாசிக்குது. மற்ற ஸ்டூடெண்ட்டை விட அவன் நல்லா பிரைட்டா படிக்கிறான், நல்லா தெளிவா இருக்கிறான், புரிஞ்சுக்கிறான், கற்புற மாதிரி டக்குன்னு பத்திக்கிறான். அப்ப அவன் பிரைட் ஸ்டூடெண்ட், அதனால அவனுக்கு பிரைட்டுங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா அந்த பிரைட்டுங்கிற வார்த்தையினுடைய மீனிங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, பிராக்டிக்கலா ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, அவங்ககிட்ட எந்த பிரைட்னஸும் பார்க்க முடியாது. அந்த பிரைட்னஸ் எங்க இருக்கு? அவனுடைய மண்டையில இருக்கு. அது புரியுதில்ல? அது புரிஞ்சாதான் இந்த மண்டையில இருக்குன்னு புரியும். ஏன்னா நான் சம்டைம்ஸ் பேசுறது உங்களுக்கு இரிட்டேட் பண்ற மாதிரி, ஹர்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நான் வந்து வெளிப்படையா பேசக்கூடிய ஆள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா நான் வந்து போலித்தனமா வாழ முடியாது, உங்களுக்காக நான் வந்து பொய் சொல்ல முடியாது, நான் ஏமாத்தி இப்படி ஒரு சாமி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பணம் பண்ண முடியாது. ஏன்னா நான் அந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள வரமாட்டேன். அப்ப என்னுடைய சப்ஜெக்ட் எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, இப்படித்தான் இப்படிதான் வேதம் சொல்லுது, இதுதான் உண்மை, இது உங்களால் நம்ப முடிஞ்சா இதை ஃபாலோ பண்ணுங்க, முடியலன்னா உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போய்கிட்டே இருங்க. அப்படித்தான் நான் என்கிட்ட வர்றவங்ககிட்டலாம் சொல்லுவேன். என்கிட்ட வர்றவங்ககிட்டலாம் நான் வெளிப்படையா பேசுறது என்னன்னா, உண்மை இதுங்க, இது உங்களால உணர முடிஞ்சா நீங்க புத்திசாலிங்க, உணர முடியலன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்துல போய்கிட்டே இருங்க. நான் தடை இல்லையே, நான் ஏதாவது உங்களை போக வேண்டாம்னு சொல்றேன்னா நீங்க எந்த கோயிலுக்கு வேணா போங்க, எத்தனை சாமி வேணா கும்பிடுங்க, எந்தெந்த வழிபாடுகளை பண்ணுமோ பண்ணுங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நீங்க எங்கிட்ட வந்து ஏன் கேட்குறீங்க? எங்கிட்ட கேட்கவே வேண்டாம் பண்ணாங்க. ஆனா உண்மையிலேயே எங்கிட்ட வர்றவங்கெல்லாம் உங்களுக்கு குறி சொல்ல தெரியுமா, ஜோசியம் பார்க்க தெரியுமா, ஜாதகம் பார்த்து சொல்லுவீங்களா, அப்படிதான் வராங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இந்த நல்லது நடக்குமா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்குமா, எந்த கோயிலுக்கு போனா சிறப்பா இருக்கும் சொல்லுங்களா, அப்படிதான் எங்கிட்ட வருவாங்க. அப்ப இதை சொல்றதுக்கு நான் இல்லைன்னு நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், இதை சொல்றதுக்கு 1008 பேர் கீழே இருக்காங்க, அங்க போங்க, எங்கிட்ட வராதிங்க. ஏன்னா நான் தான் எஜுகேஷன் சிஸ்டத்தை எளிமையா புரிய வைக்கிறேன். எப்படி புரிய வைக்கிறேன் அப்படின்னா, 1ஆம் கிளாஸ்ல இருந்து PhD வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு என்ன லெவல்ல நீங்க இருக்கீங்களோ அந்த மாஸ்டர் கிட்ட போங்கிறேன். எனக்கு ஆணாவண்ணவே எழுத தெரியாதுன்னு சொல்லிட்டு PhD ப்ரொஃபஸர் கிட்ட என்ன வேலைன்னு கேட்கறேன் நான். ஆணாவண்ணவே எழுத தெரியல, எதுக்குப்பா PhD ப்ரொஃபஸர் கிட்ட வரேன்? 1ஆம் கிளாஸ் மாஸ்டர் போய் பாரு, அவர் உன்னை கையை பிடிச்சி ஆனா அவனா எழுதி பழக்குவாரு, அங்க பழகிட்டு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க வா, எடுத்த உடனே இங்க ஏன் வரேன்னு நான் கேட்கறேன். ஆனா புரியாம ஏதோ இவரு பார்த்தா எனக்கு ஆனா அவனை எழுதி கையை பிடிச்சி கத்துக் கொடுப்பாரான்னா, அதுக்கு நான் இல்லை இல்லையா? அதுதான் இந்த விஷயம் நான் சொல்ல வரேன். ஏன்னா இங்க பெரும்பாலான நம்முடைய குரூப்ல இருக்கிறவங்க எல்லாமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல எங்கிட்ட வராங்க, அந்த எதுவுமே இங்க நடக்காதுங்கிறங்க. எந்த வித்தையும் என்கிட்ட செல்லுபடி ஆகாது, எந்த வித்தையும் நான் கொடுக்க மாட்டேன், எந்த பயிற்சி முறைகள் எங்கிட்ட கிடையாது. இப்ப நம்ம கொடுத்துருக்கிற பிரம்ம தியானம் கூட வந்து பயிற்சி கிடையாது, உங்களையே நான் காட்டி கொடுக்குறேன். நான் யாருங்கிறத உங்களுக்கு தெரியறதுக்கான உங்களுடைய சுரூபத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்குற தியானம் தான் பிரம்ம தியானம், சக்கர தியானம் எல்லாமே தவிர, மற்றபடி யாரோ ஒருத்தர் யாருக்காகவோ பயிற்சி செய்யறது கிடையவே கிடையாது. நான் ஒரு கதை வேதாந்தத்துல சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரு இளவரசன், நீங்க ராஜாவுடைய பையன், ஆனா நீங்க வந்து காணாம போனதுனால நீங்க ஒரு கம்பி மேல ஏறி கலை கூத்தாடி பையனா மாறி நடந்துகிட்டு இருக்கீங்க கம்பி மேல. ஆனா ஒரு மந்திரி வந்து காட்டி கொடுக்குறான், நீ கலை கூத்தாடி பையன் கிடையாதுப்பா, நீ ராஜாவுடைய பையன், நீ இளவரசன் சொல்லி காட்டி கொடுத்த மறுவினாடி அவன் இளவரசனா மாறுவானா, இன்னும் கலை கூத்தாடி ஆடிக்கிட்டு இருப்பானா? அந்த வேதாந்த கதையில சொல்லப்பட்ட ஆழமான கருத்து, அந்த கலை கூத்தாடியும் தன்னை நினைத்து கொண்டிருந்தவன் நான் உண்மையிலேயே ராஜகுமாரன் அப்படின்னு தெரிஞ்ச மறுவினாடி அவன் அந்த நாட்டுக்கே ராஜா. அப்ப அவன் உடனே போய் அரண்மனையில சிம்மாசனத்துல உட்காருவானா, இல்ல போய் கம்பி மேல ஏறி நடந்துட்டு இருப்பானா? அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, தத்துவமசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற மிகப்பெரிய மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணுது. நீ அந்த பிரம்மம், தூய அறிவு, நீ ஆத்மா, நீ இறைவன், நீ உயிர் அப்படின்னு 1008 விஷயங்கள்ல நமக்கு விளக்கம் கொடுக்குது. ஆனா இதெல்லாம் நம்ம காதல வாங்கிட்டு, இல்ல இல்லைங்க நான் வந்து கலை கூத்தாடி பயன்தான் அப்படின்னு அந்த ராஜகுமாரன் சொன்னான்னா, அவனை விட முட்டாள் எவனும் இருக்க மாட்டான். இல்ல, ஏன்னா ராஜ்யமே உன்னதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் ராஜ்யமெல்லாம் எனக்கு வேண்டாங்க, நான் கலைக்கூத்து அடிப்பையனாவே இருக்கிறேங்க, எனக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னா, அவனை புத்திசாலின்னு சொல்லுவோமா முட்டாள்னு சொல்லுவோமா? அவனை முட்டாள் தான் சொல்லுவோம். அதை தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. தத்துவமசிங்கிற மகாவாக்கிய உபதேசத்தை உனக்கு கொடுத்துட்ட, நீயே அது. ஆனா நீ அது இல்லைன்னு சொல்லி திருப்பி 1008 விசை சுரங்கல்ல சிக்கி சின்ன பின்னமாகிட்டு இருக்கிறதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இது நமக்கு சம்பந்தம் இல்லாத வேலைன்னு சாஸ்திரம் சொல்லிடுது. அப்ப அதுதான் இங்க விஷயம். அப்ப இங்க புரிதல் தான் இங்க ஞானம். அந்த ஞானம் யாருக்கு விழிச்சுக்குதோ அவன் ஞானக்கண் பறக்குது. அவன் தான் அந்த நெற்றிக்கண், பிடரிக்கண், உச்சிக்கண், வளம்புரிக்கண், அந்த கண், இந்த கண், 1008 கண்ணுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புருடா விட்டுருப்பான். அதாவது ஒவ்வொரு புத்தக எழுத்தாளர்களும் நெற்றிக்கண் அப்படி ஒரு டாபிக் போட்டு ஒரு 10 பக்கம் 20 பக்கம் எழுதி ஒரு புத்தகத்தை வித்துருப்பான். அப்புறம் இன்னொருத்த என்ன பண்ணுவானா, 3வது கண் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கதை விட்டுருப்பான். அதெல்லாம் படிச்சிங்கன்னா பயங்கரமா இருக்கும். அப்படியே அப்படி வரும், இப்படி வரும், நீங்க இதுக்காக இப்படி தவம் பண்ணணும், இப்படி தியானம் பண்ணணும், அந்த கண்ணு திறக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும், தலைகளா நிக்கணும், அப்புறம் இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும், அதை ஓயாம ஒரு வாழ்நாள் பூரா உச்சரிட்டே இருக்கணும், என்னென்ன விட முடியுமோ, அதாவது எதெல்லாம் உங்களால செய்ய முடியாதோ அதெல்லாம் கண்டிப்பா சொல்லுவான். நான் அது மாதிரியே 2-3 விஷயம் யூடியூப்ல பார்த்து சிரிச்சிட்டேன். ஒருத்தர் சொல்றான், இந்த மந்திரத்தை நீங்க சொன்னால் உங்களுக்கு செல்வம் வந்துடும்ன்றான். உடனே என்னடா செல்வம் வந்துருக்குறான், இந்த மாதிரி சொன்னா செல்வம் வந்துருமா அப்படின்னு டக்குன்னு உடனே ஓப்பன் பண்றான். ஏன்னா கியூரியாசிட்டி இல்ல, நமக்கு செல்வம் வந்துரும் இல்ல. அப்ப உடனே அதை ஓப்பன் பண்ண உடனே அவன் சொல்றான், இந்த மந்திரம் வந்து அகத்தியர் அருளிய மந்திரம், இதை நீங்க காலையில 4 மணிக்கு இருந்து பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சிடணும். குளிச்சிட்டு நீங்க உட்காந்து இந்த மந்திரத்தை நீங்க உருவேத்திக்கிட்டே இருக்கணும். இந்த மந்திரத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க 108 முறை மறக்காம கண்டிப்பா சொல்லணும். இது மாதிரி நீங்க வந்து எத்தனையோ நாள் சொன்னா அத்தனை நாள் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டான். இடையில வந்து நீங்க நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறான், ஒரு கண்டிஷன் கொடுக்குறான். இப்ப உடனே இவன் என்ன பண்றான், அந்த மந்திரத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். காலையில 4 மணிக்கு எழுந்து குளிக்கிறான், அந்த மந்திரத்துல உட்காடுறான். அந்த மந்திரம் பார்த்தா திருமந்திரம் மாதிரி 4 லைன் வருது. அந்த 4 லைன் 108 முறை சொல்றான், நினைச்சு பாருங்களேன், எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அத 4 லைனை அவன் 108 முறை சொன்னோம்னா கிட்டத்தட்ட அவன் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருக்கணும் அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு. 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் பாவம் அந்த மந்திரத்தை அவன் சொல்லணும், மாங்கு மாங்கு சொல்லிட்டு இருக்கணும் அந்த 4 லைனையும். ஒவ்வொரு முறையும் 4 லைன் சொன்னாதான 108 தடவை கம்ப்ளீட் ஆகும். அப்ப அந்த 108 தடவை கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த மாதிரி 4 நாள் செய்வான், 5வது நாள் சளி பிடிச்சிக்கும். ஏன்னா 4 மணிக்கு எழுந்து குளிக்கிறான்ல பச்சை தண்ணியில, 5வது நாள் சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வந்துடும், அவர் படுத்துருவா, 10 நாள் எழுந்திருக்க மாட்டான். அப்புறம் 10 நாள் கழிச்சு எழுந்து, குருதேவா இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சு பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி செய்ய முடியல, வேற ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க அம்மா, உன்னுடைய பாவ கர்மா, நீ செஞ்ச பாவம் தான் உனக்கு வந்து இந்த மாதிரி தடை பண்ணிடுச்சு, அதனால நீ தொடர்ந்து செய்ய முடியல, ஆகவே நீ திருப்பியும் பஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணும்பா. அவ திருப்பி பஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணுவான். அப்ப இப்படியே பண்ணி பண்ணி இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வந்து அவன் நிறுத்தி நிறுத்தி தொடர்ந்து பண்ணி என்ன பண்ணுவானா, ஒரு டைம்ல அதை விட்டுடுவான். விட்டுட்டா என்ன நடக்கும், அவன் அதை செய்ய முடியாம போன உடனே யாருடைய குற்றம், குருமாருடைய குற்றமா, மந்திரத்தினுடைய குற்றமா, அதை செய்தவனுடைய குற்றம். ஏன்னா அவன் செய்ய முடியவில்லை, ஆகவே அவன் வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிடலாம் பாத்தீங்களா. அப்ப ஒரு நாளும் நீங்க நெற்றிக்கண்ணை திறக்க முடியாது, புரியுதா. அப்ப ஒரு நாளும் நீங்க நெற்றிக்கண்ணை திறக்க முடியாதுங்கும் போது ஒரு நிலையில நீங்க என்ன பண்ணிடுவீங்க, போதுடா சாமி இது நம்மளால ஆகாது, நான் அந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன், சாமியார் வேலையும் வேண்டாம், சாமியும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலைக்கு வந்துட்டீங்களா, அப்பதான் கடவுள் பக்தி போயிடும், நீங்க நாத்திகனா மாறிடுவீங்க. காரணம் என்ன, இப்படி உங்களை வச்சு உபத்திரம் பண்ணிட்டு இருந்தா நீங்க எப்படி சாமி கும்பிடுவீங்க, ஒரு நாள் நீங்க சாமி கும்பிட முடியாது இல்ல. அப்புறம் நீங்க நாத்திகனா மாதிரி என்ன பண்ணுவீங்க, கடவுள் இல்ல கல்லும் இல்லடா போடா சாமி வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விரக்தியில பேச ஆரம்பிச்சுதான் நிறைய பேர் இன்னைக்கு நாத்திகர்கள் ஆயிட்டாங்க. ஏன் நம்முடைய சமுதாய சீர்கேடு இப்படி வந்தது, இது மாதிரி வியாபாரத்துல இருக்கிறவங்க தான் நிறைய இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா இன்றைய கோயில்களும் இந்த அரசியல்வாதிகளும் நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க, நமக்கு சுத்தமா தெரியல. நான் போன தடவை கூட சாந்தோக்கிய உபநிஷத்துல பேசும்போது நான் ஏன் வந்து தோல் சீலை போராட்டத்தை பத்தி நான் பேசினேன், அது பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த சாந்தோக்கிய உபநிஷத்துக்கும் தோல் சீலை போராட்டத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா. ஆனா தோல் சீலை போராட்டத்தை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதாவது ஜாதியினுடைய அடிப்படையில மனிதனை அடிமையாக்க முடியும், அது சில அரசியல் தந்திரம். அப்ப அவர்களை அடிமையாக வைத்து மனிதர்களை முட்டாளாக மாற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும்தான் இவங்க ராஜ்யம் பண்ண முடியும். அவர்கள் விழித்துக் கொண்டார்கள் என்றால் இவர்கள் ராஜ்யம் செய்ய முடியாது. அப்ப இது மாதிரி சமுதாயத்துல எல்லாமே திட்டமிட்டு நம்மை முட்டாள்கள் ஆக்கி இந்த மாதிரி முடக்கி வச்சிருக்காங்க. அப்ப இதுல யார் ஒருவன் விழித்துக் கொள்கிறானோ அவனுக்கு ஞானக்கண் விழித்துக் கொண்டது, அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தவன். அப்ப இந்த ஞானக்கண் விழித்துக் கொண்டவன் வந்து இது மாதிரி எங்கேயாவது போய் சிக்குவானா, எவ்வளவு முட்டாள்தனமான விஷயத்துல இவன் சொல்றான் அவன் சொல்றானா அதை கேட்பானா, ஃபர்ஸ்ட் காது கொடுத்து இங்கேயே வந்து புருடா விட்டுட்டு இருக்க, வேற யாருக்காவது போய் விடு எங்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதுன்னு அடுத்த செகண்ட் அவனை கட் பண்ணி அனுப்பிச்சிருவானா இல்லையா. அப்ப அது மாதிரி அந்த துணிச்சலும் அந்த தைரியமும் யாருக்கு வருதோ அவர்கள் தான் ஆன்மீகத்துல உயர் பரிமாணத்துக்குள்ள போக முடியும். ஏனென்றால் இறைவன் உயர் பரிமாண நிலையில் இருக்கிறான். இறைவனை நீங்க தொடணும், இறைவனை நீங்க அணுகணும், இறைவனை நீங்க அனுபவம் ஆக்கணும் அப்படின்னா அவன் நம்ம ஃப்ரீக்குவன்சிக்குள்ளேயே இல்லை. நம்மளும் ரொம்ப மட்டமான ஃப்ரீக்குவன்சியில் இருந்துட்டு இறைவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருப்போம். இறைவனை அண்டர் எஸ்டிமேஷன்ல நான் இப்படி பார்த்தா பாத்துடலாம், அப்படி பார்த்தா பாத்துடலாம், அப்படி அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. அவன் ரொம்ப ஹை ஃப்ரீக்குவன்சியில எங்கேயோ இருக்கிறான். அவனை பிடிக்கணும்னா அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்க உயரணும் இல்ல, அந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ள நீங்க போகணும் இல்லையா. அந்த தகுதி தான் இங்க நமக்கு இந்த உடலுக்கும் மனசுக்கும் கொடுக்கணும். அதை கொடுத்து இந்த புரிதலும் இந்த அறிவும் நம்ம இடத்துல விருத்தி ஆனா மட்டும்தான், அந்த விழித்து கொண்ட விவேகம் வந்தால் மட்டும்தான் உண்மையில் இறைவன் யார் என்று நமக்கு தெரிய வரும். அந்த இறைவன் எங்கும் இல்லை, நம்மிடத்திலே இருக்கிறான், நம்முள்ளேயே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பிரகாசிப்பதற்கான அருமையான கருவியை இந்த உடலிலேயே கொடுத்திருக்கிறான். ஆக அதை நான் பயன்படுத்தி அந்த அறிவு பிரகாசத்தை நான் வெளிப்படுத்துகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்கும். நான் இங்க வாழும் போதே என்னுடைய வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சியும் அந்த அமைதியும் உண்டாகிவிடும். அந்த நிலையில் நான் அடைகின்ற அந்த பேரானந்த நிலைக்கு பேரு தான் ஜீவன் முக்தி என்று பெயர். அந்த ஜீவன் முக்தி நிலையில நான் உடம்பு இருக்கும் போதே இந்த உலகத்தை ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இந்த உடம்பு விட்டுட்டு போன பிறகே விதேக முக்தி என்று பெயர். அங்க தேகமற்ற நிலையில் என்னுடைய சுரூபத்துல நான் கலந்துருவேன். என்னுடைய சுரூபம் என்ன? வெட்டவெளி தானே. நான் வான்வெளியிலிருந்து வந்த அந்த வான் கலந்த மாணிக்க வாசகான்னு சொல்றது. திருக்குறளும் ஒரு பாட்டு அருமையா இருக்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த வெட்டவெளியில கலக்கிறதுக்கான திருவள்ளுவருடைய திருக்குறள். திருக்குறள் அந்த ஒரு திருக்குறள் போதும், அது வந்து அப்படியே நீங்க அந்த வெட்டவெளிதாங்கிறதையே வெளிப்படையா சொல்லிடுவார் திருவள்ளுவர். அதுதான் உண்மைங்கிறத எல்லா ஞானிகளும் உணர்ந்து வச்சு நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்ப இங்க நெற்றி கண், மூன்றாவது கண், ஞானக்கண், அந்த கண், இந்த கண், எந்த கண்ணா இருந்தாலும் எல்லாம் எங்க இருக்குதுன்னா நம்ம உடம்புல பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற 10ஆம் வாசல்ல உடம்புலயே இருக்கு. அந்த கிளாண்டில் இருந்து சுரக்கக்கூடிய சுரப்பியானது டோபமைன் அப்படிங்கிற ஒரு சுரப்பிய சுரக்குது. அது வந்து விஞ்ஞானிகள் ஆராயம் பார்த்து அதுல இருந்து ஒரு சுரப்பி சுரக்குது, அதுக்கு வந்து டோபமைன் பேருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த சுரப்பி வந்து எந்த அளவுக்கு சுரக்குதோ அதை பொறுத்து நம்முடைய உடல்ல வந்து மாற்றங்கள் நடக்கும், மனதிலையும் மாற்றங்கள் நடக்கும், நம்முடைய அறிவிலையும் மாற்றங்கள் நடக்கும். அந்த சுரப்பி வந்து எக்ஸ்ட்ரீமா சுரந்துட்டாலும் அது வேற மாதிரி சில விளைவுகளை ஏற்படுத்தும். என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தும்னா ஒரு மயக்கத்துல கொண்டு போகும். அதாவது மயக்கம்னா இப்ப கஞ்சா அடிச்சவர்கள் கஞ்சா அடிக்கிறது எதுக்காக அடிக்கிறாங்க? அகோரிகள் எல்லாம் கஞ்சா அடிப்பாங்க. அவங்க எதுக்குன்னா அந்த கஞ்சா அடிச்சுட்டு அந்த போதையில் அப்படியே அந்த மயக்கத்துல இருப்பாங்க. அதாவது மயக்கம்ங்கிறது தன்னை மறந்து இருக்கிற ஒரு நிலையை அவங்க வந்து ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்றாங்க. செயற்கை முறை நிலையில அந்த நிலையை உருவாக்குறாங்க. அப்ப அந்த செயற்கை நிலையில கஞ்சா அடிச்சுக்கிட்டு அந்த ஆனந்த நிலையில இருக்கிறத அவங்க ஆனந்தம் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அப்படி இல்லை. அந்த செயற்கை முறையில ஆனந்தத்தை அடைகிறது வந்து ஒரு போதை வஸ்துக்கு அந்த டோபமைன் மயங்கிறதுனால வர்றது. ஏன்னா அந்த கஞ்சா இழுக்கிறதுனால உங்களுக்கு அந்த சுரப்பி வந்து டோபமைன் அது சுரக்க ஆரம்பிச்சாலும் அது அந்த நேரத்துல சுரக்கிற அந்த சுரப்பினுடைய நிலைப்பாட்டுல ஒரு போதை, ஒரு மயக்கம், ஒரு இதுல இருக்காங்க இல்லையா, அது வந்து அவங்களுக்கு தொடர்ந்து கிடைக்காது. திருப்பி அடுத்தது கஞ்சா அடிச்சாதான் அந்த நிலைக்கு திருப்பி அவங்க போக முடியும். அப்ப இது மாதிரி வந்து ஒரு செயற்கை முறையில நாம அடையிறது அல்ல. இப்ப நாம சொல்ற இந்த விஷயம் இது வந்து ஞானத்தினால அடையிறது. இது எப்படிப்பட்ட ஞானம்னா, இது மாதிரி சாஸ்திரத்தை நம்ம உள்ள வாங்கிட்டு நான் யாருங்கிற விசாரத்துல விழித்து கொண்ட விவேகத்தினால என்னுடைய சுரூபத்துல நான் நிக்கிற அந்த சுயத்துல நான் நிக்கவே என்னோடத்துல இருந்து அந்த சுரப்பி வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுல வரக்கூடிய டோபமைன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஓவராகவும் சுரக்காது, இன்சபிஷியண்டா பத்தாமையும் போகாது, அளவா சுரக்கும். அது என்ன பண்ணும்னா உங்களை அப்படியே திருநாவுக்கரசர் மாதிரி, திருஞான சம்பந்தர் மாதிரி, திருமூலர் மாதிரி, மாணிக்க வாசகர் மாதிரி மிகப்பெரிய மகான்கள் நிலைக்கு வச்சிருக்கும். அந்த மகான்கள் நிலைன்னா நீங்க உடனே மாணிக்க வாசகர் மாதிரி பாடணுமா, ஐயோ எனக்கு பாட வராது, தேவாரம் மாதிரி எனக்கு பாட்டு எழுத முடியாது அப்படி நினைச்சு கற்பனை பண்ணிக்க கூடாது. அப்பயும் அந்த தப்பான கண்ணோட்டத்துல போக கூடாது. அந்த உயர்நிலை பரிமாணத்துல உங்களை கொண்டு வந்து நிக்க வச்ச உடனே உங்களுடைய வாழ்நாட்கள்ல இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க விசை சுகங்களை உலகத்துக்கு கொடுப்பீங்க. அது நீங்க மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், நீங்க கம்ப்யூட்டர்ல கூட கிளாஸ் எடுக்கலாம், நீங்க ஆன்லைன் கிளாஸ் கூட எடுக்கலாம். அப்ப என்ன மாற்றம்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலத்துல வந்து நம்ம ஓலைச்சுவடி வச்சு நம்ம எழுதிட்டு இருந்தோம். அப்ப ஓலைச்சுவடி தான் பெருசா இருந்தது. அப்புறம் நம்ம நோட் புக்ஸ் கொண்டு வந்தோம். அப்புறம் இப்ப லேப்டாப் கையில வச்சிருக்கோம். அப்ப நம்ம வந்து இன்னைக்கும் ஓலைச்சுவடி தான் எழுப்புங்க, அப்பதான் நான் வந்து உண்மையான ஞானிங்க, நான் அப்பதான் ரிஷி, நான் இப்ப லேப்டாப் வச்சு கிளாஸ் எடுத்தேன்னா நான் ரிஷி கிடையாதுன்னு சொல்றது யாரு? அதே மைண்டு தான் சொல்லுது. மைண்டு தான் என்ன பண்ணுதுன்னா மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கு. எப்படி செட் பண்ணி வச்சிருக்கேன்னா ஓலைச்சுவடி வச்சு எடுத்து கொடுத்தா அவர் ரிஷி, லேப்டாப் வச்சு சொல்லி கொடுத்தா அவன் மடையன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்க. அப்படி கிடையாது. இங்க வந்து காலம் மாற மாற காலச்சக்கரத்துல இருக்கிற அத்தனை விஞ்ஞான வளர்ச்சிகளும் அந்த அறிவனுடைய வளர்ச்சி, அது காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டே இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஏனென்றால் அந்த மாற்றமாகத்தான் இந்த உலகமே இருக்கு. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்குது. அதனாலதான் இது மாயான்னு பேரு. அப்ப இந்த மாற்றங்களை எத்தனையும் அன்றந்த காலத்துக்கு இந்த மாதிரி இந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டே நம்ம வரணும். வேதங்கள் கூட மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ரிக்கு வேதத்திலிருந்து யஜுர்வேதம் வந்தது, யஜுர்வேதத்துல சாம வேதம் வந்தது, அப்புறம் அதர்வன வேதம் வந்தது. அப்ப ஏன் அதர்வன வேதம் வந்தது யாராவது கேள்வி கேட்டமா? கேட்க மாட்டோம். ஏன்னா நாம அந்த காலத்துல இல்ல. இப்ப அதர்வன வேதத்தை நம்ம அக்செப்ட் பண்றோம். நம்ம இப்ப நான்கு வேதங்களையும் ஏத்துக்கிறோம், நான்முக பிரம்மாவையும் ஏத்துக்கிறோம், அவருக்கு நாலு தலை இருக்குன்னு நம்புறோம். ஆனா அந்த நாலு தலையினுடைய நோக்கம் என்ன, தாத்பரியம் என்ன, அதனுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறது யாருக்கு புரியுதோ அவர்களுக்கு தான் ஆறு முகனுடைய தத்துவம் புரியும், பத்து முகம் இருக்கிற பிராமணனுடைய தத்துவம் புரியும், எல்லா கதைகளுக்கு உண்டான தாத்பரியம் புரியும். அவர்கள் விழித்து கொண்ட விவேகிகள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ரிஷிகள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த நிலைக்கு உங்களை ஒவ்வொருத்தரையும் கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய நோக்கம். ஆகவே என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் நேரடியாகவே இருக்கும். அது யாரையாவது தாக்குவதாக இருந்தால் நான் பொறுப்பில்லை என்று கூறி நேரம் கருதி இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளைய வகுப்பிலே தொடரலாம். நன்றி. ஓம் சத்யம்.